தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசி கொண்டுகையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்.
சரி, போதும். இன்னைக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த ஃபால் ஆஃப் பாபிலோன். பாபிலோனின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் பாபிலோன், டேனியல் 5th chapter. எல்லாரும் தானியல் 5 உங்கள் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. முதலாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பெல்சாத்தார், பாபிலோன் ராஜா தன்னுடைய பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்தை அவன் விருந்து செய்தான். 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். அவனுடைய பிரபுக்கள் வந்து 1000 பேர் இருக்கிறாங்க. பெல்சாத்தார் த கிங் மேட் அ கிரேட் ஃபீஸ்ட் டு 1000 ஆஃப் ஹிஸ் லார்ட்ஸ். அவனுடைய பிரபுக்கள் 1000 பேருக்கு விருந்து செய்தான். பாபிலோன் ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யம், அதில் 1000 பிரபுக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய விருந்து செய்தான். சின்ன விருந்து கிடையாது, கிரேட் ஃபீஸ், கிரேட் டின்னர், ஒரு பெரிய விருந்து செய்தான். அவனுடைய முக்கியமான மந்திரிமார்கள், அது மாத்திரமல்ல அவனுடைய ராஜ்யத்தில் பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், அவருடைய மனைவிகள், அவருடைய வைப்பாட்டிகள் எல்லாருமே அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அந்த விருந்தை அவர்கள் ருசி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் கல் இவைகளினால் செய்யப்பட்ட விக்கிரங்களை புகழ்ந்தார்கள். நம்ம இங்கே கத்தரை புகழும்படியாக வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரே சவுண்டில் கத்தரை துதிக்கணும்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் லேடி வந்து அதிக சத்தம் போடுறாங்க. அதனால் அது வந்து நல்லதில்லை, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தொடர்ந்து செய்தால் அவங்க பின்னால் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பக்கத்தில் இருக்கவங்க ஆண்டவரை துதிக்க முடியாது. நம்ம ஓவராக சவுண்டு போட்டால், நம்முடைய சபையில் ஓவராக சவுண்ட் போடக்கூடாது. என் பக்கத்தில் இருக்கவங்க செவி அடைக்கும். நாங்கள் மற்றவங்க பக்தி விருத்தி அடைவதற்கு நம்ம காரணமாக இருக்க வேண்டும், அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று போல நம்ம கத்தரை துதிக்க வேண்டும். இங்கே நம்ம கத்தரை துதிப்பதுக்காக, அவரை புகழுவதுக்காக வந்திருக்கிறோம். எப்படி கத்தரை துதிக்க வேண்டும், சோத்திரம் பண்ண வேண்டும் என்பதுக்கு உங்களுக்கு மாடல் காப்பி பிரிண்ட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய இதயத்தில் இருந்து சும்மா அப்படியே மனப்பாடமாக ஒப்பிப்பதல்ல, உங்களுடைய இதயத்திலிருந்து தேவனை வந்து விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அந்த துதியின் மத்தியிலே தேவன் வாசமாயிருக்கிறார். கல்லு மண்ணான விக்கிரங்களுக்காக இதோ ஜனங்கள் எவ்வளோ துதி செலுத்துகிறார்கள். சான்ஸ்கிரிட்டில் ஓதுறாங்க, விக்கிரக கோயிலில் சான்ஸ்கிரிட்டில் ஓதுறாங்க. அது எல்லாமே அந்த தெய்வத்தை துதிப்பது தான். அவங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு தெருவெல்லாம் குழாயை கட்டி அவங்க என்ன செய்வாங்க, சமஸ்கிருதத்தில் ஓதுறாங்க. அதே தான் இங்க பொன் வெள்ளி செம்பு வெண்கலம் இரும்பு மரம் கல் இவைகளினால் செய்யப்பட்ட தெய்வங்களை அவள் வந்து துதிக்கிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க எல்லாமே அங்கே பொன் வெள்ளி இருப்பதான பாத்திரங்களில் அங்கே வந்து திராட்சரசம் குடித்து தேவர்களை புகழ்ந்தார்கள். 4 வாசிக்கிறோம், 4 வாசிக்கலாம்.
அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள்.
ஏதோ அவிதமான தேவர்களை புகழ்ந்தார்கள். நம்ம இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. 3rd உயிர்த்தெழுந்தார், வாரத்தின் 1st உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழலை கனப்படுத்தும்படியாக நம்ம வாரத்தின் 1st சபை கூடி வருகிற நாளாக இருக்கிறது. பாடல்களை வாயை திறந்து பாடும் பொழுது நீங்கள் தேவனை துதிக்கிறீர்கள். அதனால் நம்ம வந்து அவரை வொர்ஷிப் பண்ண வேண்டும். சரியாக 8:30 எல்லாரும் வந்தீங்கன்னா வொர்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். முழங்கால் படிக்கிட்டு நம்ம கத்தரை துதிக்க வேண்டும். சொன்னபடி யாரும் ஓவர் சவுண்டு போடக்கூடாது. ரொம்ப முணுமுணுத்தம் மாதிரி இருக்காதபடி கொஞ்சம் வாயை திறந்து, நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜ் நமக்கு தேவை, ஒரு ஒழுங்கு தேவை, சபையில் ஒரு ஒழுங்கு தேவை, ஒரு டிசிப்ளின் வேணும். அவ்விதமாக நம்ம ஆண்டவரை ஆராதித்தால் இதோ தேவதூதர்கள் இங்கே வருவாங்க, செவன்த் டைமென்ஷன் இங்கே வந்துடும். கர்த்தரும் அவருடைய தூதர்களும் இங்கே வந்து இறங்கிடுவாங்க. என்னன்னால் அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஏஞ்சல், உங்களுடைய தியோபானி பாடிக்கு உங்களுக்கு லிங்க் கிடைக்கும், அது பக்கத்தில் வந்துடும். உண்மையாக ஆண்டவரை ஆராதித்தார். அந்த விதமான ஆராதனையில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த பெல்சாத்தார் வந்து திராட்சரசத்தை குடித்து கொண்டு, அவனும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகள் என்று சொல்வார், கான்குபின்ஸ், அதெல்லாம் அவங்கெல்லாம் வேசித்தனத்தில் விசாரத்தில் இருக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு ராஜாவுக்கு 15 கான்குபின்ஸ் இருப்பாங்க, முறப்படி விவாகம் செய்யாதவர்கள். அவங்களும் வந்து அந்த அங்கே வந்து கல் மண்ணான விக்கிரங்களை புகழ்ந்து கொண்டு திராட்சரசத்தை குடித்து கொண்டிருக்காங்க. ரொம்ப வல்கிரேட்டரியாக இருக்கிறது, ரொம்ப அசுத்தமானதாக இருக்கிறது. அதுதான் அவங்க வர்ஷிப். நம்முடைய வர்ஷிப்பு பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள். ஆமீன். நம்முடைய வர்ஷிப்பு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை துதிக்கும் பொழுது இந்த ஐடல் வர்ஷிப் பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப வல்கேட்டரியாக இருக்கிறாங்க, ரொம்ப அசுத்தமான ஆராதனை. குடியும் குடித்து கொண்டு வைப்பாட்டிகளையும் வச்சு கொண்டு அவங்க வந்து அவங்க குடியிலே அவங்க அந்த தெய்வங்களை புகழ்கிறாங்கன்னா, அதுதான் இன்றைக்கி அஞ்ஞான ஆராதனைகள் அவிதமாக இருக்குது. அதுதான் பாபிலோனிய ஆராதனை. நம்ம எருசலேமில் தேவாலயத்தில் வந்து கர்த்தரை, நம்முடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவருக்கு ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அங்கே விக்கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதே போல தான் அதை வணங்குறவளும் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த விக்கிரகங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குதோ அதே போல தான் அவனுடைய வணங்குறவளும் இருக்கிறார். அந்த பூசாரிகளும் அவ்விதமாகத்தான் இருக்கிறார்கள். அது ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு வர்ஷிப். அது அந்த தெய்வங்கள் அவிதமாக பாவத்தில் ஜீவிப்பதனாலே, அவங்களுடைய லைஃப் அவிதமாக ஹிஸ்ட்ரி இருப்பதனாலே இவங்களுடைய வாழ்க்கையும் அவ்விதமாகத்தான் இருக்கு. அதாவது நம்முடைய தேவன் அவது இஸ்ரவேலின் துதியின் மத்தியிலே வாசமாயிருக்கிறவர், பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் என் மீட்பராக இருக்கிறார், என் சிஷ்யத்தராக இருக்கிறார், என்னுடைய நியாயாதிபதியாக இருக்கிறார், யெகோவாயிராக இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று அவரை துதிக்கிறோம். 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை துதிக்க போதாது. ஆண்டவர் நமக்கு ஒரு சிறிய நாவை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், அங்கே கிரேட் ஃபீஸ்ட் நடக்குது. சாதாரண விருந்தல்ல, கிரேட் ஃபீஸ்ட், பெரிய விருந்தை அவன் ஆயத்தம் பண்ணினான். அவனுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவனுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அநேக யங் கேர்ள்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அலங்கோலமாக வஸ்திரம் தரித்தவளாக இருக்கிறார்கள். ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கிறது. இவ்விதமாக அவர்கள் வந்து தங்களுடைய தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள். ரொம்ப மோசமான உடை உடுத்தி கொண்டு அநேக பெண்கள் அங்கே லேடிஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வர்ஷிப் வந்து ரொம்ப வந்து அது வந்து மிகவும் வந்து அது கேவலமான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. அவன் ஹி டேஸ்டட் த வைன், அவன் வந்து அந்த திராட்சரசத்தை உருசி பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வர பொற்பாத்திரங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறான். கமாண்டட் டு பிரிங் த கோல்டன் அண்ட் சில்வர் வெசல். அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த கோல்டன் சில்வர் வெசலை கொண்டு அதில் திராட்சரம் ஊற்றி என்ன செய்கிறாள் என்றால், அவனும் அவனுடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் எல்லாருமே அங்கே குடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நடந்த ஒரு சரித்திரம். இட் இஸ் நாட் அ ஃபிக்ஷன், கட்டுக்கதை கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவம். நான் சொல்றது கொஞ்சம், ஆனால் நடந்தது அதிகம். நான் ஒன்றும் மெகப்படுத்தி சொல்லலை. அதை வந்து சொல்றதுக்கு நிறைய நேரம் தேவை. அந்த பேக்ரவுண்டை பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு பேக்ரவுண்ட். அந்த பெல்சாத்தார் ஒரு பிளே பாயாக இருக்கிறான், ஒன்று வேறும் தெரியாத பையன், விளையாட்டு பையன் போல அவன் இந்த வேலைகளை செய்கிறான். சீரட்ட பையன், மனம் திரும்ப மாட்டான், கொஞ்சம் அவனை விட்டா இன்னும் சீரட்டு போவான். எவ்வளோ சொல்லலாம் அந்த பெல்சா தரத்தை பற்றி, சொல்லக்கு எனக்கு மனசு இல்லை. அவன் அவிதமான ஒரு குணாதிசயம் உடையவன், அவிதமான ஒரு கேவலமான ஒரு புத்தியை உடையவன். அவன் இவ்விதமாக பெரிய விருந்தை செய்து கர்த்தருடைய பாத்திரத்தை கொண்டு அதில் திராட்சரசம் ஊற்றி அவனும் அவன் பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள்.
இது அவனுடைய மனைவிகளும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய வைப்பாட்டிகளும் கான்குபின்ஸ் இவங்க எல்லாம் குடித்தார்கள். தேசித்தனத்தில் இருக்கிறவர்கள் எல்லாமே குடிக்கிறாங்க. எங்க கர்த்தருடைய பாத்திரத்தில் குடிக்கும் பொழுது Desecrated the vessels of God. தேவனுடைய பாத்திரங்களை அவன் தீட்டுப்படுத்துகிறான். அதில் போய் போதையான திராட்சரசத்தை ஊற்றி குடித்து கல் மண்ணான விக்கிரங்களை புகழும் பொழுது இது எவ்வளவு பெரிய கிரேட்டஸ்ட் சின். அது ஒரு மனுஷனுக்கு பவர் கொடுக்கும் பொழுது, அவன் ஐஸ்வர்யத்தை அடையும் பொழுது, அவன் ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரும் பொழுது பாவத்தை செய்கிறான், துணிகரமான பாவத்தை செய்கிறான். கேர்ள் கோல் குளோரியில் விழுந்து போகிறான். கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமையில் அவன் விழுந்து போகிறான். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவிதமான பெரிய பாவத்தை செய்தனாலே தண்டனை உண்டு. ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் பாவத்தை செய்கிறவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை அறிய வேண்டும். யுவர் சின் ஷல் ஃபைண்ட் யூ அவுட். உங்களுடைய பாவம் உங்களை கண்டுபிடித்து விடும், உங்கள் பாவம் உங்களை தொடரும். பெல்சாத்தார் இவ்விதமான தவறு செய்யும் பொழுது, பாவத்தை செய்து பெரிய விருந்து செய்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஜோக் அடிச்சு கொண்டு எல்லாரும் அங்கே குமாளம் போட்டுக்கொண்டு அவங்க டிக்டாக்ல இருக்கும் பொழுது அல்லது குத்தாட்டத்தில் இருக்கும் பொழுது இவ்விதமாக உலகத்தில் சொல்லுகிறார்கள். இவ்விதமாக அவன் ஜாலியாக இருக்கிறான். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். God allots a time. ஆண்டவர் அவனுக்கு ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அதனால் அவனுக்கு இப்பொழுது முடிவு வரப்போகிறது. இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு முடிவு ஏற்பட போகிறது. அவனுக்கு அது தெரியாது. அதே போல தான் பொலிட்டீஷியன்ஸ், அவங்க அதிக பவர் அவளுக்கு கிடைக்கும் பொழுது, அதிக பண வசதி வரும் பொழுது, அதிக இன்ஃப்ளூன்ஸ் ஏற்படும் பொழுது அதிக பாவத்தை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய ராஜ்யத்துக்கு மட்டிட்டு முடிவு உண்டாக்குறவராக இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது நீங்கள் கவனிக்கும் பொழுது அவன் சிங்காசனத்தில் இருக்கிறான். ஆண்டவர் அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்த்து போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவனுடைய லைஃபுக்கு ஒரு முடிவு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே ரொம்ப அருவறுப்பாக இருக்கிறது, ரொம்ப பெரிய பாவமாக இருக்கிறது. இப்பொழுது உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது 5 இயர்ஸ் அது நீடிப்பது கஷ்டம். அதுக்குள்ளே அது கவிழ்ந்து போகும். இந்தியாவிலே ராஜ்யங்கள் அடிக்கடி ஸ்டேட் கவர்மெண்ட் கவிழ்ந்து போகிறது. எலெக்ஷனில் ஜெயித்தாலும் எதிர்கட்சிக்காரங்க சில ஆட்களை வந்து பணம் கொடுத்து வாங்கி, சில எம்எல்ஏ பணம் கொடுத்து வாங்கி ஜெயித்தவங்களை கவிழ்க்கிறாங்க. அவ்விதமான ஒரு மோசமான அரசியல் இங்கே இருக்கிறது. ஒரு நல்ல டெமோக்ரஸி இல்லை. அதனால் உண்மையாகவே அவங்க ஜெயித்தார்களா அல்லது ஜெயித்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகம் அல்ல. இவ்விதமான ஒரு காலத்தில் பொலிட்டீஷியன்ஸ் வந்து தங்களுடைய பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, துஷ்பிரயோகம் செய்வார்கள். இந்த பெல்சாத்தார் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பணத்தை, செல்வாக்கை துஷ்பிரயோகம் செய்கிறான். கர்த்தருக்கு விரோதமாக அவ்விதமாக பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் வந்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஒரு ராஜ்யத்தை முடிவுண்டாக்கி வேறொரு ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்பதை அவன் அறியாதிருந்தான். உலகத்தில் இப்பொழுது மனுஷர்கள் ஆளுகை செய்கிறார்கள். எதனால் என்றால் உலகத்தில் பாவம் வந்ததுனால. உலகத்தில் பாவம் என்பது வரவில்லை என்றால், ஆடம் அண்ட் ஈவ் பாவம் செய்யவில்லை என்றால் மனுஷனுடைய ஆளுகை உலகத்தில் வராது. மனுஷனுடைய ஆளுகை எதனால் வந்தது? ஜனங்கள் பாவம் செய்வதனால். ஜனங்கள் அதிக பாவத்தை செய்வதனால அதிகாரிகள் அதிகம் தேவைப்படுகிறது. பாவம் சனங்கள் குறையா செய்தால் அதிகாரிகள் அதிகம் தேவையில்லை. போலீஸுக்கு வேலை இருக்காது. கோர்ட்ல வந்து கேஸ் வராது. அதனால இப்பொழுது என்னன்னா, பாவம் அதிகரிக்க அதிகரிக்க போலீஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. காரணம், பாவம் நிறைந்த உலகம், கேடு நிறைந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். இது சாட்டன் சேடனாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால், எல்லா மனுஷனுடைய ஆளுகைக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பெல்சாத்தாருடைய ராஜ்யத்துக்கு முடிவை ஏற்படுத்தினது போல உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாத்துக்குமே, பூமியின் ராஜாக்கள் எல்லாத்துக்குமே அவர் முடிவை ஏற்படுத்த போகிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே சாபிக்கப்பட போகிறது. நம்ம அவிதமான ஒரு நேரத்தில் இப்பொழுது வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 11:15.
ஏழாம் தூதனை காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உடைய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின.
ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயிற்று. பாருங்க, அந்த வசனம் நிறைவேற வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்திலே சாபிக்கப்பட்டது. இதோ அங்கே என்று, இதோ இங்கே என்று சொல்லுவார்கள். அநேகர் அங்கே ஓடி போவாங்க. 4 மாவடிக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. பிகால் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்இன் யூ. இன்றைக்கி நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜை பிலீவ் பண்ணும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற ராஜ்யம் மறந்து ஒரு நாளில் உலகத்தில் வரப்போகுது. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே சாபிக்கப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யமானது ஒரு நாளில் உலகத்தை ஆளுகை செய்யும். ஏழாம் தூதன் பென்காம் எக்காலம் ஊதியிருக்கிறார், செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த செய்தியானது கிரேட்டஸ்ட் மெசேஜ். இதை விட ஒரு மகத்தான செய்தி இனி வரப்போறதில்லை. ஃபைனல் மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து நம்முடைய உள்ளத்திலே சாபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளிலே அந்த ராஜ்யமானது இந்த உலகத்திலே சாபிக்கப்படும். உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. நீங்கள் அவரோடு கூட இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வீர்கள். வெளிப்படுத்தல் 3:21 என்ன வாசிக்கிறோம்? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளர் எவனும் என்னுடைய சிங்காசனில் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். அதனால இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டது போல நாமும் ஜெயம் கொள்வோம் என்றால் அவரோடு கூட இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கும் பொழுது, முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பசுத்தவானுமாயிருக்கிறான், இவர்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் அதிகாரம், இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை, இவர்கள் ஆசாரியராயிருந்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வார். 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். எந்த மனுஷனும் உலகத்தில் 1000 வருஷம் ஆளுகை செய்யலை. ஏன்னா மனுஷன் 100 வருஷம் கூட உயிரோடு இருக்க போறதில்லை. அப்போ எப்படி 1000 வருஷம் ஆளுகை செய்ய முடியும்? நீங்கள் 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரைட்டஸ்ட் ஃபியூச்சர் இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம ஃபியூச்சரை எதிர்பார்க்குறோம். இன்னும் எவ்வளோ நாள் உலகம் இருக்குன்னு தெரியாது, ராப்சர் எப்பொழுது நடக்குன்னு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அதுதான் மில்லினியம். ஹல்லேலூயா. நம்ம ராஜாக்களும் ஆசாரியலுமாக இருந்து உலகத்தை 1000 வருஷம் ஆளுக, அதான் நம்முடைய கிரேட்டஸ்ட் ஃபியூச்சர். ஹல்லேலூயா. அதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அற்ப ஆசைகளுக்காக நம்ம அந்த பெரிய சிலாக்கியத்தை, சிங்காசனத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சிங்காசனத்தை தம்முடைய மனவாட்டியோடு கூட ஷேர் பண்ணி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹிஸ் வைஃப், ஹிஸ் ஜென்டைல் வைஃப் வில் பி வித் ஹிம். ஓவர் கம், யூ வில் சிட் வித் ஹிம் இன் த த்ரோன். நீங்கள் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவீர்கள். ஹவு பிரைட் யுவர் ஃபியூச்சர் இஸ். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது. எத்தனை பேர் அந்த எதிர்காலத்தை விரும்புகிறோம்? அதுக்கு தான் நம்ம சர்ச்சைக்கு வரோம். இந்த உலகம் சீக்கிரமாக பாஸ் ஆகிரும். என்றைக்கு நமக்கு மரணம் வரும் என்று தெரியாது. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம்னு கேரண்டி சொல்ல முடியாது. அவ்விதமான ஒரு அன்சர்டன் லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமானது மாயையாக இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அதான் மில்லினியம். ஹல்லேலூயா. ரூலிங் த ஹோல் வேர்ல்ட். முழு உலகத்தையும் நம்ம ஆளுகை செய்வோம். ஸ்டோன் வந்து ரெடியாக இருக்கிறது. கையால் பெயர்க்கப்படாத அந்த கல் உருண்டு வந்து அந்த சிலையை மோதும் பொழுது பொன்னும் வெள்ளியும் இரும்பும் களிமண்ணுமாய் இருக்கிற அந்த சிலையானது உடைந்து அது வந்து காத்துல பறந்து போகிறது. அந்த அந்த கல்லோ பெரிய ராஜ்யமாகி இந்த பூமியை நிரப்பும். தானியேல் 2:44 வாசிக்கிறோம். அந்த கல் தேவனுடைய ராஜ்யமாயிருக்கு. அது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடாயிருக்கு. இன்னைக்கு உங்க ஹார்ட்ல அது வந்திருக்கு. ஒரு ப்ராஃபட் அந்த ரெவலேஷன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ராஜ்யம் உங்கள் இதயத்தில் இருக்க இந்த ராஜ்யமானது ஒரு நாள் அது பெரிய பர்வதமாகி இந்த உலகத்தையே அது நிரப்பும் என்றால் உலகத்தையே ஆளுகை செய்யும். இவ்விதமான ஒரு உலகம் அல்ல அது, காட்ஸ் ஏடனாக இருக்கு. ஆதாயே வாழ்வாழ்ந்த ஏதேன் போல இந்த உலகத்தை ஆண்டவர் மாற்றி நம்ம அதன் மேல் ஆளுகை செய்யும்படியாக, இயற்கையின் மேல் ஆளுகை செய்யும்படியாக வைக்கிறார். மனுஷங்களை ஆளுகிறது பாவத்தினால ஏற்பட்டது. பாவத்துக்கு முடிவு ஏற்படும் பொழுது மனுஷனுடைய ஆட்சிக்கும் முடிவு ஏற்படும். ஏன் மனுஷர்கள் நம்ம ஆளுகிறார்கள்? ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? மனுஷன் பாவம் செய்ததுனால. இந்த பாவத்துக்கு ஒரு முடிவு வரும் பொழுது இந்த மனுஷனுடைய ஆளுகைக்கும் முடிவு வரும். இதுதான் சீக்ரெட்டு. பைபிள் நமக்கு அந்த சீக்ரெட்டை வெளிப்படுது. ஏன் இன்னும் மனுஷங்க நம்மளை ஆளுகை செய்கிறோம்? நம்ம ஏன் ஒரு ஒரு ஆட்சியின் கீழே இருக்கிறோம்? நமக்கு அது விருப்பமா? விருப்பம் இல்லை. மனுஷன் நம்மை ஆளுகை செய்ய நம்ம விரும்பவில்லை. தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நாம் இயற்கையை ஆளுகை செய்ய வேண்டும். மனுஷனை மனுஷன் ஆளக்கூடாது. அதனால நம்ம அந்த ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோம். எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு அந்த விதமான ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த பாபிலோன் ஆலயத்திலே அவன் நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்திலிருக்க பொற்பாத்திரங்களை கொண்டு அங்கே வைக்கிறான். இப்போ அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இந்த பெல்சாத்தாரும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய பிரபுக்களும் வைப்பாட்டிகளும் இன்னும் அநேக கேர்ள்ஸ் அங்கே இருக்கிறாங்க. இதை டான்ஸ் ஆடுகிற கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் அங்கே நடக்கிறது, பெரிய விருந்து நடக்கிறது. எல்லாம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போதையில் இருக்கும் பொழுது அதை தான் இங்கே நம்ம இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய இதோ பிரபுக்களும் அந்த மனைவிமார்களும் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்ட கோல்டன் வெஷல்ல அவங்க திராட்சை ரசத்தை பானம் பண்ணி போதையில இருக்கும் பொழுது 4-5 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான்.
அப்பொழுது அந்நேரத்திலே, அட் த சேம் டைம், இவங்க போதையில இருக்கும் பொழுது, உல்லாசத்துல இருக்கும் பொழுது, ரொம்ப கிரேட் என்டர்டைன்மெண்ட்ல இருக்கிறாங்க, அவ்விதமாக இருக்கும் பொழுது, அட் த சேம் டைம், அந்நேரத்திலே அவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின கையிருப்பை ராஜா கண்டான். ராஜா வந்து அந்த கையிருப்பை காண்கிறான். விளக்கு ஹேண்டில் ஸ்டிக்கிங் இருக்கிறது. சுவரில் வெளிச்சம் படுகிறது. அந்த வெளிச்சம் படுகிற அந்த சுவரில் ஒரு கையுறுப்பு வருகிறது. முழு கை கிடையாது, கையுறுப்பு மட்டும் இதுவரைக்கு. அப்படியே ஒரு கையுறுப்பு வந்து அங்கே எழுதுகிறது. ராஜா அதை பார்த்தான், எல்லாரும் அதை பார்த்தார்கள். திடீரென்று அவங்க போதையில் இருக்கும் பொழுது அதிக உல்லாசத்தில் ஜோக் பண்ணி சிரித்து கொண்டு அவ்விதமாக அவங்கள வந்து ஜாலியாக இருக்கிற நேரத்தில் என்ன ஏற்பட்டது என்றால் கையுறுப்பு வந்து எழுதிவிட்டது. கடைசி காலத்தில் ஜனங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும், உல்லாசமாக இருக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும். அதுக்காக என்ன சொன்னால், இந்த கடற்கரை ரோடு இருக்குது பாருங்க, அதில் நிறையா ரிசார்ட் இருக்கிறது. அந்த சோளிங்கர் அங்கே போகிற அந்த ரோட்டில் வந்து ஐடி பார்க்லாம் நிறைய இருக்குது. அங்கே நிறையா ரிசார்ட் இருக்கிறது. அங்கே வந்து என்ன சொன்னாங்க, பெண்களும் ஆண்களும், வாலிப பெண்களும் வாலிய ஆண்கள் வந்து அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பெரிய விருந்து வச்சு போதையில் குமாலம் போடுகிறாங்க. அதுக்காகவே நிறைய விடுதிகள் அங்கே கட்டப்பட்டிருக்கு. இப்பொழுது ஜனங்களெல்லாம் அதிக உல்லாசத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஐடி ஃபீல்டில் அவங்க வந்து நிறையா சம்பாதிப்பதுனால, ஆண்களும் பெண்களும் சம்பாதிப்பதுனால அவங்க அப்படி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி உல்லாசமாக இருக்க வேண்டும், ரொம்ப ஜாலியாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி ஆசைப்படுகிறார். இது இந்த நேரத்துக்குரிய ஸ்பிரிட். அது த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு, த ஸ்பிரிட் ஆஃப் த டேவில். அவ்விதமாக சென்னையிலே நடக்கிறது. நான் அதை பேப்பர்ல வாசிக்கிறேன். காலம் வந்து மோசமாக போய்விட்டது. அவங்க எல்லாரும் வெளியே அங்க வந்து உலக உல்லாசத்துல போதையில வந்து இருக்கிறார்கள். சில ஆண்கள் வந்து குடிச்சாங்கன்னா குடிய விட மாட்டாங்க, நம்ப முடியாது. நூத்துல ஒருத்தர் தான் நம்பலாம், ஒரு திருந்துவாங்களே ஒழிய 99% திருந்த மாட்டாங்க. ஆண்டவர் வந்து சிக்ஷை கொடுத்தாலும் அடிச்சாலும் கூட அந்த குடிய விடுறதில்லை. அந்த குடிய குடிச்சா சீக்கிரம் சாவு வரும்னு தெரிஞ்சு கூட குடிய விடுறதில்லை. பாருங்க, அது ஒரு ஸ்பிரிட். ஒரு இட குடிச்சா திருப்பி திருப்பி அவனை குடிக்க சொல்லும். அதே போல வேசித்தனத்தின் ஆவி. ஒரு முறை ஒருத்தன் வேசித்தனம் பண்ணா திருப்பி திருப்பி பண்ணுவான். அவன் 100 முறை வேசித்தனம் பண்ணாலும் அவனுக்கு திருப்தி வராது. அதெல்லாம் உன்னதை சொல்றேன், நான் உலகத்துல நடக்கிறத சொல்றேன். அது ஒரு வேசித்தனத்தின் ஆவி. அதனால விதமான ஸ்பிரிட் வந்து இந்த கடைசி காலத்து மக்கள் மேல வந்திருக்கு. நோவா காலத்தின் ஆவியும் சோதோமின் ஆவியும் ஜனங்கள் மேலே வந்து அனாயிண்ட் பண்ணதுனால இந்த உலகம் அழிய போது அதெல்லாம் தெரிஞ்சிருந்து கூட கொஞ்சம் கூட பயம் கிடையாது, மனசாட்சி கிடையாது. அதுதான் பெல்சாத்தாருடைய விருந்து நமக்கு அடையாளமாக இருக்கு. எல்லாம் கேளிக்கைகளிலே உல்லாசத்திலே பொழுதுபோக்க வேண்டும். எல்லா கவலைகளையும் மறந்து, குடும்பத்தையே மறந்து, தன்னையே மறந்து அவர்கள் போதையில் இருக்க வேண்டும் என்று உலகத்தில் ஆண்களும் பெண்களும் அவ்விதமாக ஆசைப்படுகிறார். படிக்கிறாங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுகிறாங்க, அதனால் அவங்களால வந்து சும்மா இருக்க முடியாதபடி பாவத்தில் அவர்கள் வந்து அதிக சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா? ஆனால் இங்கே வரும் பொழுது நம்முடைய பாவம் கண்டிக்கப்படுகிறது, நம்ம வார்த்தையிலே கழி குறுகிறோம், ஹல்லேலூயா. வெளிச்சத்திலே கழி குறுகிறோம், வெளிச்சத்திலே நடக்கிறோம், ஹல்லேலூயா. இந்த ரெவலேஷன் நமக்கு வந்து அந்த சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷத்தை தருகிறது, ஹல்லேலூயா. அது கொஞ்ச நேரத்தில் அது துன்பமாக முடியும். போலீஸ் வந்து வளைஞ்சு கொண்டு அவங்களெல்லாம் பிடிச்சு அவங்கள உத கொடுத்து அனுப்புவோம், அதான் நடக்கும். ஆனால் இந்த சந்தோஷம் வந்து உலகம் தர முடியாது, உலகம் கொடுக்க முடியாது, உலகம் எடுக்கவும் முடியாத சந்தோஷத்தை, நித்திய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், ஹல்லேலூயா. நெகேமியா 8:10 கடைசி பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலனாயிருக்கும். த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு என்ன பலன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது, வெளிப்பாட்டிலே களி கூறுவது, ஹல்லேலூயா. அது அந்த சந்தோஷத்தை, உலகம் அறியாத அந்த சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்தில் தம்முடைய மனவாட்டிக்கு கொடுக்கிறார், ஹல்லேலூயா. பாபிலோன் வந்து அழிவை எதிர்நோக்கியிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி அதை சொல்லியிருக்கிறார். எரேமியா 51:52 இந்த ஃபால் ஆஃப் பாபிலோனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி 13 அந்த அதிகாரம் முழுசும் த ஃபால் ஆஃப் பாபிலோன், பாபிலோனுடைய அழிவை குறித்து வாசிக்கிறோம். அது நேச்சுரல் பாபிலோன். நீங்கள் வெளிப்படுத்தல் 17:18 மிஸ்ட்ரி பாபிலோன், ரகசியம் மகா பாபிலோனுடைய அழிவை குறித்து எழுதியிருக்கிறது. அதெல்லாம் பாபிலோன் கடைசியாக அது அழியும், ஜெருசலேம் வந்து அது இந்த பூமிக்கு இறங்கி வரும், ஹல்லேலூயா. நம்ம எருசலேமை சேர்ந்தவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். உலகத்தின் மக்கள், பாபிலோன் மக்கள் வந்து பாவத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறார். பாவத்திலே சந்தோஷம் உண்டு, அது அநித்தியமானது, அது 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போகும், அது ஒரு சில மணி நேரத்தில் முடிஞ்சு போகும். அதற்காக வந்து தன் ஆத்மாவையே கெடுத்து போடுவான். இதுதான் பாபிலோன், தன் வாழ்க்கையே கெடுத்து போடுவான். ஆனால் நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஹல்லேலூயா. இதுலேயும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுலேயும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசைன்ற கூடாது. நம்ம ஒரு சந்தோஷத்தை, நிலையான சந்தோஷத்தை பெற வேண்டும், ஹல்லேலூயா. அதனால் அந்த பாவத்தை நம்மளை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். பாபிலோனியர்கள் மகா பாவிகள், அவங்க போதையை விரும்புகிறவர்கள், உல்லாசத்தை விரும்புகிறவர்கள். அதனால் கர்த்தர் என்ன பண்ணார் என்றால் அதுக்கு நிரந்தரமான ஒரு முடிவை ஏற்படுத்தினார். பாபிலோன் திரும்பி எழுந்திராதபடி அந்த பாபிலோனை தேவன் அழித்து போட்டார். ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த பாபிலோன் அழிஞ்சு போனது. அதே போல மிஸ்ட்ரி பாபிலோன், ரகசிய மகா பாபிலோன், எல்லா பாவங்களும் எல்லா ஃபால்ஸ் டாக்டரினும் அங்கே தான் இருக்கிறது. உலகத்தில் 124 கோடி மக்கள் இருக்கிறாங்க அதில். அதற்கும் அழிவு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தல் 17:18 வாசிக்கும் பொழுது ஒரு மணி நேரத்தில் அது அழிஞ்சு போகுது. அப்படியாக பைபிள்ல வாசிக்கிறோம். அது வந்து நேச்சுரல் பாபிலோன் பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுல மிஸ்ட்ரி பாபிலோன். அது ஒரு நேச்சுரல் பாபிலோன், ஒரு பேட்டர்னா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம மிஸ்ட்ரி பாபிலோனை பார்க்கிறோம். இந்த மிஸ்ட்ரி பாபிலோன் 124 கோடி மக்களை உடையதாக இருக்கிறது. ஆனால் அந்த மிஸ்ட்ரி பாபிலோன் ஒரு நாழிகையிலே, ஒரு மணி நேரத்திலே அழிந்து போகும். அவளோடு வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து அழுது புலம்புவார்கள். அவளுக்கு உண்டான வாதை நிமித்தம் தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நேரமே, பலமான பட்டணமே, ஒரு நாளிலே உனக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்ததே என்று சொல்லுவார்கள். அந்த பாபிலோனுக்கு ஒரு நாளிலே ஆக்கினை தீர்ப்பு வரும். அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்ப்பா, அட்டாமிக் ஃபயரில் அவள் வேக போகிறாள். அவளுக்கு ரேடியேஷன் நமக்கு வந்துருமேன்னு சொல்லி அவங்க தூரத்தில் நின்று, ஐயையோ மகாநகரமே, சொல்லாமும் ரத்தாம்பரமும், அங்கே ரத்தாம்பரம் சோப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்ட பட்டணமே, ஒரு நாழிகையிலே இவள் அழிந்து போனாளே என்று அழுது துக்கிப்பார்கள். வெளிப்படுத்தல் 10:18, 19:19 இந்த 3 வசனத்தில் ஒரு நாழிகையிலே அவளுக்கு வந்தது. அவங்களெல்லாம் தங்களுடைய தலையிலே வாங்க புழுதியை வாரி போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் உன்னுடைய உச்சிதமான சம்பவத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாழிகையிலே நீ பாழாய் போனாளே என்று அழுது புலம்பி ஓலமிடுவார்கள் என்று சொல்லப்படும். அது இன்னும் ப்ரோஃபஸியாக தான் இருக்கு, இன்னும் அது நிறைவேறல. ஆனால் அந்த பாபிலோன் வந்து நேச்சுரல் பாபிலோன் அழிஞ்சு போச்சு. எரேமியா எசாயா சொன்ன அந்த வாழ்ந்த மது அந்த பாபிலோன் விழுந்தது. ஆனால் இப்பொழுது வேறொரு பாபிலோனை சாத்தான் வைத்திருக்கிறான். உலகத்தின் மக்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு குருடர்களாக இருக்கிறார்கள், பைபிள் அறியாத குருடர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராஃபட்டை கொண்டு நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 18:10 அபிதமாய் வாசிக்கிறோம், 2000 இயர்ஸ் இப்போ வாடிகன் பட்டணம் இருக்கிறது, உலகத்தின் செல்வம் அவங்க கையில் இருக்கிறது, உலகத்தின் பொருளாதாரத்தை போப்பால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என் ஜனங்களே அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுற வாதையில் அகப்படாத படிக்க அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரிந்த எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று பைபிளில் நம்ம 4:5 வாசிக்கிறோம். ஆனால் இது ஒரு ப்ராபசியாக இருக்கிறது. நம்ம இந்த ப்ராபசியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் என்றால் ஸ்பிரிட் ஆஃப் த வேர்டு வேண்டும், வார்த்தையில் இருக்கிற அந்த ஆவி நமக்குள்ளே வேண்டும். அந்த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்டு நமக்குள்ளே இல்லைன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கடைசி காலத்தில் நமக்கு அந்த ஸ்பிரிட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமான மிஸ்ட்ரி பாபிலோன் உலகத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் எலியேசரை கொண்டு வந்து மணவாட்டியை வெளியே அழைக்கிறார். ஹல்லேலூயா. பிரிங் எ பிரைட் அவுட் ஆஃப் பாபிலோன். அந்த பாபிலோன்லேருந்து, சோபன்லேருந்து நம்மை வெளியே அழைக்கிறார். அவர் நமக்கு கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறார், கல்யாண வஸ்திரங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் மோசஸை கொண்டு வந்து அவர்களை எகித்த விட்டு வெளியே அழைத்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் தேவன் மாம்சத்தில் வரும் பொழுது அந்த உண்மையான ஜனங்களை யூத மார்க்கத்திலிருந்து வெளியே அழைத்தார். அதே போல நம்ம இன்னைக்கு வெளியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய முடிவு ஏற்பட்டிருக்கிறது. இது அங்கே டைட்டஸ் வந்து அந்த எருசலேமை அழித்து போட்டான். அழிவுக்கு முன்னதாக, பாபிலோன் அழிய போறதுக்கு முன்னதாக கர்த்தர் நம்மை அதை விட்டு வெளியே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போகிறோம். வெட்டிங் சப்பருக்கு நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. பாபிலோன் அழியும் பொழுது நீங்கள் வெட்டிங் சப்பரில் இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு நாளில் நிறைவேற போகுது. சில தூரத்துலேருந்து வர்றவங்க என்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, ஆனால் சோத்திரம் பண்ண பிறகு அவன் போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு நேரம் இல்லை. இப்போ பெனான் சொல்லுகிறார், அங்கே வந்து நமக்கு நிறைய நேரம் இருக்குமோ, நமக்கு அங்கே பேசுறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கும். அங்கே வந்து ஒன்லி ஃபெலோஷிப் தான், நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி ஃபெலோஷிப், டிவைன் லவ் தான் அங்கே இருக்கும். இங்க வந்து நமக்கு வந்து நேரம் இல்லை, அங்க நமக்கு ரொம்ப நேரம் இருக்கு. சில நேரத்தில் எனக்கு ரொம்ப என்கேஜ்ட் ஆயிரும், ஒன் பை ஒன்னா நிறைய பேர் வருவாங்க. அன்னைக்கு நான் வேற ஃபாஸ்டிங்கில் இருப்பேன், அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்கள்ட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேச வேண்டியதாக வரும். என்னுடைய வேலையெல்லாம் கெட்டு போயிடும், நான் மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஆனால் இங்கே நேரம் இல்லை, நம்ம மற்றவங்களோடு ஃபெல்லோஷிப் பண்ணுவதுக்கு இங்கே நேரம் கிடையாது, ஆனால் அங்கே நமக்கு நிறைய நேரம் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து என்ன செய்யறார், நம்ம அழைத்திருக்கிறார், பாபிலோனை விட்டு வெளியே அழைத்திருக்கிறார், நம்மை அனாயிண்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம தியாலஜிக்கல் காடை நம்ம வழிபடவில்லை, உண்மையான ஆண்டவரை வழிபடுகிறோம். ஹல்லேலூயா. அவங்க பிதா குமாரன் பசுதாவி மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க, தியாலஜிக்கல் காடை அவங்க வொர்ஷிப் பண்ணுறாங்க. நம்ம ரியல் பர்சன் ஆஃப் கிரைஸ்டை வொர்ஷிப் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை அங்கே கொண்டு செல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அங்கே அன்பு மாத்திரம்தான் இருக்கும். எல்லா விசுவாச நம்பிக்கை அன்பு இம்மூன்று நிலைத்திருக்குது, இவைகளில் அன்பே பெரியது. லவ் இஸ் கிரேட். ஹல்லேலூயா. ஒரு கையிருப்பு வந்தது, அஞ்சாம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு எழுதின அந்த கையிருப்பை ராஜா கண்டான்.
அந்நேரத்திலே, அட் த சேம் டைம், இவங்க போதையில இருக்கும் பொழுது, பாவத்துல உல்லாசத்துல இருக்கும் பொழுது, கேளிக்கைகள்ல இருக்கும் பொழுது, அந்நேரத்திலே, அதே நேரத்தில், அட் த சேம் டைம், அன்ன சேரம் என்றால் கையிருப்பு வந்தது, அங்கே சுவரிலே எழுதினது. இதை எல்லாரும் பார்த்தார்கள், ராஜாவும் பார்த்தார்கள். அங்க மேன்ஸ் ஹேண்ட் அங்க வருகிறது, கல்லு மண்ணான விக்கிரங்களை அவங்க புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அந்த அவங்களுடைய வர்ஷிப் ரொம்ப மோசமாக இருக்கிறது, ரொம்ப அருவருப்பாக இருக்கிறது. அவிதமான ஒரு நேரத்தில் கையிருப்பு வந்தது. இன்னும் 2 hoursக்குள்ள அவங்களுக்கு ஒரு முடிவை ஏற்பட போகுது, அந்த பாபிலோனிய ராஜ்யத்துக்கு முடிவை ஏற்பட போகிறது. அது அவங்களுக்கு தெரியாது. பாபிலோன் இஸ் நோ லாங்கர் இன் கண்ட்ரோல். ஏதோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் பாபிலோன் இருக்காது, வேற ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அது போய்விடும். தே டின் நோ த எனிமி வாஸ் அட் த கேட். சத்ரு அங்கே கேட் பக்கத்தில் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. போதையில் அவங்க வந்து அந்த வெங்கல கதவை சரியாக பூட்டவில்லை. தே டின் நோ, அவங்களுக்கு அது தெரியாது. அதே போல் தான் உலகத்தில் ஜனங்கள் உல்லாசத்தில் இருப்பாங்க, இன்றைக்கி எவ்வளோ சிரிக்கிறாங்களோ நாளைக்கு அவ்வளோ அழ வேண்டும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நாளைக்கு அழ வேண்டிய சூழ்நிலையை வச்சிருக்கிறார், அது அவங்களுக்கு தெரியாது. உலகத்தில் நம்ம ரொம்ப உல்லாசமாக போகக்கூடாது, உலக சந்தோஷத்தில் நம்ம ரொம்ப மூழ்கக்கூடாது. ஏனென்றால் எவ்வளோ மூழ்கிறோமோ அவ்வளோ வேதனையும் அவ்வளோ அழுகையும் அதுக்கு அடுத்த நாளில் இருக்குன்னு நினைக்கணும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சந்தோஷப்படலாம், நீங்கள் வார்த்தையில் எவ்வளோ வேணாலும் டீப்பாக போகலாம், நீங்கள் ஆண்டவரை எவ்வளோ வேணாலும் நேசிக்கலாம், அது எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அவ்வளோ பிளஸ்ஸிங். ஆனால் உலகத்தில் நீங்கள் கேளிக்கையில் போகும் பொழுது அடுத்த நாளே வேதனை இருக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. இதே போல் இவங்க நினைக்கலை, இன்னைக்கு உல்லாசத்தில் இருக்கிறாங்க, இன்னைக்கு ராத்திரியிலே அவங்களுக்கு முடிவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இதுதான் உலக அவிதமாக இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார் அந்த விஷனில், என்ன சொல்லப்படுது, ஐ வில் ரைட் திஸ் ட்ரெயில் ஒன்ஸ் மோர், இந்த வழியாக நான் இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன் என்று அங்கே சொல்லப்பட்டது. எ வாய்ஸ் சூக் த ஹோல் எர்த், ஒரு சத்தமானது உலகத்தையே அது அசைத்தது. த எர்த் சூக் ஃப்ரம் அண்டர் மை ஃபீட், என்னுடைய காலின் கீழே உலகமானது அப்படியே அதிர்ந்தது, பூமி அதிர்ந்தது. அப்பொழுது வாய்ஸ் அங்கே என்ன சொல்கிறது, ஐ வில் ரைட் திஸ் ட்ரெயில் ஒன்ஸ் மோர், இந்த வழியாக நான் இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன். தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை பிரயாணம் செய்தது, அது சவுட்டு. இப்பொழுது மனவாட்டியின் மூலமாக அதே வார்த்தையானது பிரயாணம் செய்கிறது, அது வாய்ஸாக இருக்கிறது. நம்ம ட்ரம்ப் அந்த எக்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆமே. டெய்லி நீங்கள் படுக்கும் பொழுது இதெல்லாம் நினச்சி பாருங்க, கர்த்தருடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தூக்கம் வராது, சந்தோஷம் அதிகமாயிரும். ஆண்டவர் இப்படி ப்ரோக்ராம் வச்சிருக்கிறார், அதை நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார், என்ன அதை பிரசங்கம் பண்ணும்படியாக வச்சிருக்கிறார். நேற்று நைட்டு அதை நினச்சி பார்க்குறேன், என்ன வந்து அப்படி சூஸ் பண்ணியிருக்கிறார், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிரசங்கம் பண்ணும்படியா சூஸ் பண்ணியிருக்கிறார். எல்லா ப்ரீச்சர்ஸும் பாஸ்டர்ஸும் மெசேஜில் இருக்கவங்களாம் பார்ட் வேர்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை ப்ரீச் பண்ணுற ஒரு பாஸ்டரையும் நான் பார்க்கல. யூடியூப்பில் ஒரு அஞ்சாறு பாஸ்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே பார்ட் வேர்டு தான் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை போதிக்கும்படியாக ஒரு ஆண்டவரை ஆண்டவர் என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கிறாருன்னா அது வந்து காட்ஸ் கிரேஸ் ஆகிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ப்ரோக்ராம் வந்து ஒரு காலும் ஃபெயிலியர் ஆகாது. அதனால் ரேப்சர் உண்டுனா ரேப்சர் நடக்க போகுது, மில்லினியம்னா மில்லினியம் நடக்க போகுது, நியூ ஜெருசலேம்னா அது இருக்க தான் செய்யுது. அவருடைய வார்த்தை வந்து ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகாது. ஒரு எழுத்தினுடைய ஒரு குறுப்பாயிலும் ஒரு கமா புஸ்டாப்பாயிலும் அது 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 அழிஞ்சு போகாதுன்னு சொல்லப்படுது. கரெக்டாக எக்ஸாக்டாக துல்லியமாக நிறைவேறும். நான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிக தியானம் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் நான் அல்ல, தேவனுடைய கிருபை அவிதமாய் செய்திருக்கு. எந்த பாஸ்டராயிலும் இந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ அதிக பிரயாசப்பட்டிருக்கிறேன். நான் வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்வதில்லை, அல்லது அங்கேயும் சுற்றிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அலையிறதில்லை. நான் வந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறேன். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து அது ஃபியூச்சர் காரியமாக இருக்குது, நடக்க போகிற காரியமாக இருக்குது. நமக்கெல்லாம் அது நடக்க போகுது, அது கொஞ்சம் கூட வந்து ஃபெயிலியர் ஆகாது, ஒன்று கூட தவறி போகாது. நமக்கு அது எழுதப்பட்டிருக்கேன்னு நினச்சி அது ஒரு பெரிய சந்தோஷம். கத்தர் அப்படி ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், அவ்விதமான ஒரு சூசிங் நமக்கு கொடுத்துருக்கிறார், அவ்விதமான அனாய்டிங் கொடுத்துருக்கிறார்னா இதை போல விசேஷித்த சந்தோஷம் எதுவும் இல்லை. உங்களுக்கு பணம் அதிகமாக இருந்தால் பேங்கில் வந்து 00 தான் போட்டுக்கிட்டு போகும். 15,000னா அதுக்கு வந்து 3 0, 150,000னா கூட 1 0. அப்படியே உங்களுக்கு பணம் அங்கே பேங்கில் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா 0 தான் அங்கே ஆட் ஆகும். எல்லாமே 0 தான் அது. ஆனால் இது வந்து அளவில்லாத ஆசீர்வாதம், அளவற்ற ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது பணம் வந்து ஒன்லி 0 தான். உங்கள் வீட்டில் பணத்தை வைக்க முடியாது, நீங்கள் பேங்கில் கொண்டு போட்டால் 0 0 தான் போயிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோ 0 கிடைக்கும். அது 0 தான். ஆனால் நம்ம வந்து நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடுகள் அவிதமாக இருக்கிறது. இதனால் வர்ற பிளஸ்ஸிங் வந்து டூ கிரேட். அமேன். அல்ல, இவங்க அதை நினச்சி பார்க்கல. இந்த பாபிலோன் பெல்சாத்தார் வந்து அதை நினச்சி பார்க்கல. இன்னும் 2 மணி நேரத்தில் அவனுடைய உயிர் போகுது. அவனுக்கு டெத் சென்டென்ஸ் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மரண சாசனம் அவனுக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கையிருப்பு வந்து அவனுக்கு மரண சென்டென்ஸ் அங்கே எழுதியிருக்கிறது. அவனுக்கு அது தெரியல. அந்த ராஜ்யத்துக்கு மரண சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யம் அன்றைக்கு ராத்திரியிலே முடிவிட போகிறது என்பதை அந்த ஜனங்கள் அறியாதபடி ரொம்ப உல்லாசத்தில் இருக்கிறார். உலகம் அதிக உல்லாசத்தில் இருக்கு, அதிக பேசித்தனத்தில் இந்த உலகம் இருக்கு. அவ்விதமான உலகத்திலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம தேவனுடைய மனுஷனாக இருப்போம் என்றால் எந்த பாவங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஃபிங்கர்ஸ் அங்கே வருகிறது, மேன்ஸ் ஹேண்ட் அங்கே வருகிறது என்று வந்து எழுதுகிறது. எழுதின உடனே என்ன ஆகிறது என்றால் எல்லாம் ஒரே சைலண்ட் ஆகிவிட்டது. அங்கே ஆட்ட பாட்டங்கள் சத்தங்கள் எல்லாமே அங்கே அடங்கி விட்டது. அங்கே கையிருப்பு வந்து எழுதுகிறது. எழுதின உடனே எல்லாருடைய முகங்களும் அங்கே விகாரப்பட்டது. அவருடைய நினைவுகள் அவளை கலங்க பண்ணினது. இடுப்பு விட்டு விட்டு முழங்கால்கள் கிட்டுன்னு ஆடுது. ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது.
ஏதோ முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது, இருதயம் கலங்கினது. இன்னைக்கு நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவளை சூழ பாறை மங்கி அவளை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7 வாசிக்கிறார். 2 ராஜாக்கள் 6:14-17 வசனத்தில் அந்த எலிசா அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், அவரோடு இருப்பவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கலோ அதிகம், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதோ சிறிய இராணுவம் வந்திருக்கிறது, நம்மை சூழ்ந்திருக்கிறது, நமக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, ஐயோ என்று சொல்லும் பொழுது நீ பயப்படாத, ரொம்ப சாதாரணமா சொல்லுகிறான், அவர்களோடு இருக்கிறத பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறது அதிகம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரணும் என்று சொல்லும் பொழுது அக்னிமயமான குதிரை ரதங்கள், அங்கே தேவ தூதர்கள் அவனுடைய வீட்டை சுற்றிலும் இருக்கிறார்கள், ஒருத்தரும் டச் பண்ண முடியாது. அதே அந்த தூதருடைய கூட்டம் உங்களை சுற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம். இப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி விடுகிறான். ஏதோ அவன் வந்து முழங்கால்கள் கட்டு விட்டது சிலர். நான் வந்து ஐ பிலீவ் த மெசேஜ்னு சொல்லுவாங்க. நாங்கள் செய்தியை விசுவாசிக்கிறோம். நாங்கள் டினாமினேஷனை வந்து தவறு என்று சொல்லுகிறோம். டினாமினேஷன் இஸ் ஃபால்ஸ், வி பிலீவ் த மெசேஜ் என்று சொல்லுகிறாங்க. நீங்கள் மெசேஜை பிலீவ் பண்ணுற ரைட்டு தான், டினாமினேஷன் தப்புன்னு சொல்ல ரைட்டு தான். ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் ஆஃப் த மெசேஜ் இருக்குதா? அந்த மெசேஜில் இருக்கிற அனாய்டிங் இருக்குதா? அந்த மெசேஜில் இருக்க அனாயிட்டிங் இருந்தால் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள். பாவத்தில் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, பாவம் செய்ய விரும்ப மாட்டீர்கள். அதான் மெசேஜ் எல்லாமே தெரியும், கேட்டால் எல்லாம் சொல்லணும், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்பிரிட் இல்லை, அந்த அனாயிட்டிங் இல்லை. டேனியல் மேலே அந்த அனாயிட்டிங் இருந்தது. இன்டலெக்சுவலாக நம்ம சத்தியத்தை அறிஞ்சு பிரயோஜனம் இல்லை. நமக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் த மெசேஜ் வரும்பொழுது நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணுது, நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறோம். அதனால ஆண்டவரே அந்த ஸ்பிரிட் ஆஃப் த மெசேஜ் எனக்கு தா. அந்த மெசேஜில் இருக்க அனாய்டிங், அந்த ஈகிள் அனாய்டிங் எனக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பவர்ஃபுல் கிறிஸ்டியனாக இருப்பீங்க. எல்லாரும் நான் மெசேஜை பிலீவ் பண்ணுறேன், சாபனம் தவறு, சாபனத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் உடனே அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அவங்க லைஃப்பை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த அனாய்டிங் இருக்கிறதா? அந்த ஸ்பிரிட் இருக்கிறதா? அந்த பாஸ்டருக்குள்ள அந்த ஊழியக்காரர்களுக்குள்ள அனாய்டிங் இருக்கிறதா? அவருக்குள்ள அந்த அனாய்டிங் இல்லைன்னா அந்த சபைக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. அவர் இன்டலெக்சுவலாக வார்த்தையை சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னால் அவருக்கு அந்த அனாய்டிங் இல்லை, அனாய்டிங் அந்த அந்த ஸ்பிரிட் ஆஃப் த மெசேஜ் அங்கே இல்லை. டேனியலுக்குள்ள அந்த ஆவி இருந்தது. இவன் 1000 பிரபுக்களை கூட்டி அங்கே வந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவனுடைய கான்குபின்ஸு எல்லாருக்கும் அவனுக்கு கிரேட் டைம், ரொம்ப நேரம் அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, இது ரொம்ப நல்ல நேரம் என்று அவங்க நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கையிருப்பு வந்து எழுதுகிறது.
அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு
முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று எழுதி மோதிக்கொண்டது. அது அன்னோன் லாங்குவேஜா இருக்குது. அந்த லாங்குவேஜ் யாருக்கும் தெரியாது, அதை வாசிக்க தெரியாது, அதுக்கு அர்த்தம் சொல்லவும் யாருக்கும் தெரியாது. அன்னோன் லாங்குவேஜில் ஆண்டவர் வந்து அங்கே எழுதுகிறார். அவருடைய கை வந்து எழுதுகிறார். 10 கற்பனைகளை அவருடைய விரல் தான் எழுதினது. முதல்ல அவரே கற்பலகை செய்து அவரே 10 கற்பனையை எழுதினார். பின்பு மோசே வந்து நீ செய்து கொண்டு வான்னு சொல்லி அதே பிரமாணத்தை ஆண்டவர் அந்த கற்பலையில் எழுதினார். இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த இஸ்ரியை அவங்கள்ட கொண்டு வரும் பொழுது அவர் புழுதியில் எழுதினார். ஆனால் துன்மார்க்குடைய பேர் புழுதியில் எழுதப்படுது, நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியான சீபஸில் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. புழுதியில் எழுதுகிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய பேர் புழுதியில் எழுதப்பட்டது, அவன் செய்த பாவங்கள் எழுதப்பட்டது. மனச்சாட்சியில் குத்துண்டு கல்லை போட்டுட்டு எல்லாரும் போயிட்டான். தேவனுடைய விரல் அங்கே வந்து எழுதுகிறது. மெனமெனே தொக்கேல் தெக்கேல் உபார்ஷின் என்று அங்கே எழுதப்பட்டது. நீ தராசிலே நெருக்கப்பட்டு நீ குறைய காணப்பட்டாய். தேவன் உன்னுடைய ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதை மேதியருக்கும் பெரிசியருக்கும் கொடுத்து விட்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்குது. அன்னோன் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை யாரும் வாசிக்க முடியாது, அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. இவ்விதமாக அந்த கையிருப்பு வந்து எழுதினது. தேவன் எளிமையில் மறைந்திருந்து தன்னை தாழ்மையில் வெளிப்படுத்துகிறார். இந்த சூசேயர்ஸ், அஸ்ட்ராலஜிஸ்ட், எல்லா விதமான ஹிந்து பிரீஸ்ட், பூசாரிகள் எல்லாமே அழைக்கப்பட்டு அவங்க அர்த்தம் சொல்லணும்னா ஒருத்தனால அர்த்தம் சொல்ல முடியலை. 7-8 வாசிக்கலாம்.
ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3 அதிபதியா இருப்பான்.
ஜோசியர்கள் கல்தேயர்கள் குறி சொல்லுகிறவர்கள், எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வந்து இதுக்கு நீங்க சொல்லுங்க. பெரிய தியாலஜி படித்தவங்க, பெரிய பெரிய வந்து இன்டர்நெட்டில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய போதகர்கள், பெரிய பெரிய சாபன தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்து சொல்லுங்கன்னா ஒருத்தருக்கும் சொல்ல தெரியல. ரொம்ப தியாலஜி படித்தவங்க, பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறவங்க இதெல்லாம் வரங்க. அந்த மெசேஜில் நாங்கள் தான் பெரிய பாஸ்டர் எல்லாரையும் வந்து அவங்க சில கோட்ஸ் சொல்கிறாங்க, ஆனாலும் ஒத்து வரல. பிரதர் மோதிரம் போட சொன்னார், அவங்க கோட்ஸ் காமிப்பாங்க, நான் ஒரு கோட்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக காமிப்பேன். யுவர் வர்ப் இஸ் சேக்ரெட், தட்ஸ் வாட்ஸ் மேரிஸ் யூ. பிரதர் பிரண்ணா சொல்லுக்கா, நீ கொடுக்குற அந்த வாக்கு தான் புனிதமானது, அதுதான் உன்னை கணவன் மனைவியாக இணைக்குது. நான் ஒரு கோட்ஸ் கொடுப்பேன் அவங்களுக்கு, அவங்க அப்படி சொன்னாங்கன்னா ஒரு கோட்ஸ் கொடுப்பேன். எனக்கு பைபிளில் காமிங்க, அவங்களால காமிக்க முடியாது. எல்லாம் சில கோட்ஸ் காமிப்பாங்க, பிரதர் பிரண்ணா அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார்னு காமிப்பாங்க. ஒன்றும் சூட்டபிள் ஆகாது. நம்ம சர்ச்சு சரியான ஒழுங்கில் போயிட்டு இருக்கு. வேற சபைகளோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அவங்க அவங்க செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நம்ம டோட்டல் டெடிக்கேஷன், நம்முடைய ஒழுங்கே வேறு. நம்ம ஆள் சேர்க்கறதுக்கு அல்ல, வார்த்தை நிமித்தம் கவர்ச்சிக்கப்பட்டவர்கள் இங்கே வர வேண்டும். ராப்சரிங் ஃபெய்த் பெறணும், நியூ பேர்த் அடைகிறவங்க இங்கே வருவாங்க. அந்த கவர்ச்சி தான் நம்மத்தில் வேணுமே ஒழிய, டோக்கனை போட்டுக்கிட்டு தாலியை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இங்கே நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் உலகம், கொஞ்சம் புளிச்சமாக எல்லாத்தையும் புளிப்பாக்கிடும். கொஞ்சம் உலகத்தை அலோவ் பண்ணால் சபையே வீழ்ச்சி அடைஞ்சு போகும். ஆனால் மோதிரம் தாலி போட்டிருக்கவங்க சென்னை பட்டணத்தில் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு தான் இருக்கிறாங்க. அவங்க நம்மளை விட ஸ்பிரிச்சுவலாக இருந்தால், ஒருவேளை டோக்கன் போட்டு அவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்கன்னு நம்ம நினச்சா, அவங்க நம்மளை விட வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. மாம்சப்பரமாக உலகப்பரமாக இருக்கிறார். அந்த சபை அந்த ஆவியிலே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பாருங்க, என்ன அவங்களுக்கெல்லாம் கோட்ஸ் தான் காமிக்கிறது. ஆனால் அந்த கோட்ஸ் காமிக்கிறத விட நமக்கு சம்திங் மோர் தேன் தட், நமக்கு ரெவலேஷன் வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லை, ப்ராப்ளம் என்ன, இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னவென்றால், அவங்களுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல, அவங்க மேட்ச் பண்ணி காமிக்க தெரியல. பைபிளையும் தீர்க்கதரிசி செய்தியும் மேட்ச் பண்ணி காமிக்க அவங்களுக்கு தெரியல. இந்த பிரசங்கியார்களுக்கு, இந்த நேரத்தில் செய்தியில் இருக்க போதர்களுக்கு எக்ஸாக்டா மேட்ச் பண்ணி காமிக்க தெரியல. அதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கு அவங்க சில கோட்ஸை கொடுக்குறாங்க, திகதரிசி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வியாக்கியானம் கொடுக்கும் பொழுது பைபிளோடு அது மேட்ச் ஆவதில்லை. அது வந்து விளங்காத சத்தமாக இருக்கிறது. அவங்களுடைய உபதேசங்கள் விளங்காத சத்தம், அன்சர்டன் சவுண்ட். நமக்கு வந்து கிளியர் வாய்ஸ். நீங்கள் பைபிளையும் பாருங்க, திகதரிசி செய்தியும் பாருங்க, அக்யூரட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அது வித்தியாசமாக இல்லாதபடி அக்யூரட்டாக இருக்கும். ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாசார் மிகவும் கலங்கினான், அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள்.
இது அவனுடைய முகம் வேறுபட்டது, பிரபுக்கள் திகைத்தான். ஏன்னா ஒருத்தருக்கும் ஆன்சர் சொல்ல தெரியல, ஒருத்தருக்கும் அதை வாசிக்க தெரியல, ஒருத்தருக்கும் அதை விளக்கம் சொல்ல தெரியல. வானதில்லாது பூமி இல்லாது பூமியின் கீழாது ஒருவனாயில் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் பாத்திரனாக இல்லை. ஆனால் யோவானாகி யோவான் மிகவும் அழுகிறான். அப்பொழுது மூப்பரில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரை உடைக்க பாத்திராக இருக்கிறார், ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தில் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இந்த புஸ்தகத்தை அங்கே வாங்குகிறார், முத்திரைகள் திறக்கப்படுகிறது. ஒருவன் அதை ஏழு முத்திரை, ஏழாம் முத்திரைனா என்னன்னு தெரியாது. ஆனால் காலகாலமாக வருஷ கணக்கில் அந்த புஸ்தகத்தை படிப்பாங்க, ஏழாம் முத்திரன்னா என்னன்னு தெரியாது. அது அவங்களுக்கு இன்னும் மிஸ்ட்ரியாக இருக்குது. அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவருக்கு தெளிவு இல்லை. அவங்க அவிதமான ஒரு போதகரத்தில் போய் இருப்பதனால அவங்களுடைய லைஃப் கெட்டுப்போகுது. அது அவங்களுக்கு இன்னும் மிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஏன்னா எல்லா சோசியலும் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்கல. பெரிய பெரிய டினாமினேஷன் பாஸ்டர்ஸ், இந்த மெசேஜில் இருக்கிறவங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களால அதை வாசிக்க முடியலை. அவங்க சொல்ற கோட்ஸ் வந்து டேலி ஆகலை, மேட்ச் ஆகலை. அவ்விதமாக இன்னைக்கு இந்த காலத்தில் இருக்கிறது. இப்பொழுது அந்த நேரத்தில் அந்த குயின் அங்கே வருகிறாள். ஒன்பதாம் வசந்த வாசிக்கலாம், பத்தாம் வசந்த வாசிக்கலாம்.
ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாதி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தால், அப்பொழுது ராஜாதி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உமை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு
ராஜாத்தி வருகிறாள். என்ன சொல்லுகிறான், ராஜாவுடைய மனைவி கிடையாது, ராஜாவுடைய அம்மா, ராஜாவுடைய அம்மாவும் ராஜாத்தியா தான் இருந்திருக்கிறாங்க. இப்பொழுது அவருடைய ராஜா மரிச்ச பிறகு மகன் வந்திருக்கிறான். நேபுகாத் பெல்சாத்தர் வந்து நேபுகாத் நேச்சாருடைய பேரன் என்று சொல்லுகிறார். அதனால அவங்க அம்மா வர்றாங்க. ராஜாத்தி அவங்க அம்மா வந்து, நீர் வந்து கேள்விப்படையலையா, உங்களுடைய ராஜ்யத்தில் தானியல் என்று ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்கு கருகலான காரியங்கள் எதுவுமே கிடையாது, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளே இருக்குது, அவனை கூப்பிட்டா இதுக்கு தெளிவாக இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் என்று அவள் சொல்லுகிறாள். ஆமீன்,
ஆமீன்.
பாருங்க, அந்த எல்லாம் திகைச்சு போயிருக்கிறான். ஏனென்றால் முதல்ல எழுத்தை பார்த்து கலங்குகிறான், ரெண்டாவது இந்த சோசியர்களால் அர்த்தம் சொல்ல முடியலை, அதுக்காகவும் அவன் திகைத்து கொண்டிருக்கும் பொழுது ராஜாத்தி உள்ளே பிரவேசித்து, என்ன இங்க ஒரு பெரிய சைலன்ட் இருக்குது, பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கு, எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அதனால அந்த அங்க டான்ஸ் ஆடுகிறவங்களுடைய மேக்கப் எல்லாம் கலைஞ்சி போச்சு. இப்ப மேக்கப் எல்லாம் துடைக்கிறாங்க. டைட்டா ட்ரெஸ் போட்டிருக்கவங்க எல்லாம், ஆடை விலகி இருக்கவங்க எல்லாம் ஆடையை சரி பண்றாங்க. போதையில் இருக்கிறவங்க அங்கே பாட்டில் வச்சிருக்கிறான் குடிக்கிறதுக்கு, இப்போ பாட்டில் எவனும் தொடலை, எல்லாம் அப்படியே வச்சுட்டான். இதோ டான்ஸ் நடக்குது, மியூசிக் நடக்குது, எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டு. உலகத்துக்கு அப்படி ஒரு நாள் வரப்போகுது. இன்னைக்கு உலகம் கேளிக்கையில் இருக்குது, ஆபத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் கேளிக்கையில் இருக்கிறாங்க. நமக்கு நாளைக்கு என்ன ஆபத்து வரப்போதோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பாவிகள் இன்னைக்கு கேளிக்கையில் இருக்கிறாங்க, உல்லாசத்தில் இருக்கிறாங்க. அதனால அவளுக்கு ஒரு நாளிலே அது என்ன செய்யும், ஒரு சைலண்ட் டே வரப்போகுது. அவங்க எல்லாரும் வந்து பின் ட்ராப் சைலன்ஸ் ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் ராஜாத்தி என்ன இது இப்படி சைலண்ட் ஆகிவிட்டது, அவள் அந்த விருந்தில் பங்கு பெறவில்லை. அவள் வந்து டேனியலை பிலீவ் பண்ணுகிறாள். உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், ஒரு ப்ராஃபிட் இருக்கிறார். அந்த ப்ராஃபிட் வந்து இதோ நேபுகாத் நேச்சார் காலத்தில் இவ்விதமாக சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னார், விஷன் வந்தது, அதை வந்து உமக்கு தெரியாதா, தானியலை அழைத்தால் அவர் வந்து பதில் சொல்லுவார். தானியல் 16 வயசுல வந்து பாபிலோனுக்கு வந்திருக்கிறான். இப்போ அவனுக்கு 80 இயர்ஸுக்கு மேலே ஆகிவிட்டது. ஓல்டு மேனா, யங் மேனா, வாலிபனா பாபிலோனுக்கு வந்தவன் இப்போ ஓல்டு மேனா மாறிட்டான். நானும் இந்த வளசல பாக்கத்துக்கு ஒரு யங் மேனா தான் வந்தேன். 1974 வருஷம் ஒரு யங் மேன், 22 வயசுல இங்கே வரும்பொழுது இப்பொழுது நான் ஓல்டு மேனா இருக்கிறேன். நான் இன்னும் ஒரு 1.5 வருஷத்தை எதிர்பார்க்கிறேன், அதுக்குள்ளே ரேப்சர் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். இன்னும் 1.5 இயர்ஸில் ரேப்சர் நடக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய சொந்த விருப்பம், அதனால் இது ஒரு ப்ராபஸி கிடையாது. நான் அவ்விதமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் அருமையானவளே, நம்ம வந்து ஒரு காலத்தில் எங்காக இருந்தோம், இப்போ ஓல்டு ஆகிட்டோம். எங்கே இருந்தவங்கெல்லாம் எல்லாம் ஓல்டு ஆகிட்டாங்க, எல்லாம் நிறைச்ச முடி ஆகிப்போச்சு, பலம் நம்மளை விட்டு போய்விட்டது. ஆனால் இன்னும் நம்ம மெசேஜில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தானியேல் இன்னும் பாபிலோனில் தான் இருக்கிறான், ஓல்டு மேன். அவனை கூப்பிடுறாங்க. கூப்பிடும் பொழுது நீ இந்த எழுத்துக்கு அர்த்தம் சொல்லணும், நான் இதுக்கு அர்த்தம் சொல்லுறல, கத்தர் தான் இதை அர்த்தம் சொல்லுகிற. ஹல்லேலூயா. யோசேப்பா தான் சொல்லுகிறான். இந்த பெண்ணா முத்திரைகளை திறந்தாரா? இந்த பெண்ணா முத்திரையை திறக்கல, ஆட்டுக்குட்டியான ஒரு முத்திரையில திறந்தார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை திறந்தார். அவர் முத்திரையை பற்றி பேசும் பொழுது அவர் ஒரு ரூமில் காத்திருந்து ஜபித்து கொண்டிருக்கிறார். அவர் சொந்த வியாக்கியானத்தை இங்கே கொண்டு வருகிறார். அப்பொழுது பசுத்தாபியானவர் வருகிறார். அந்த ஒவ்வொரு ஏஞ்சலும் வந்து ஒவ்வொரு முத்திரையின் ரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். அது வந்து அவர் நினைச்சதுக்கும் இதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதுக்கும் கம்ப்ளீட் டிஃபரன்ஸாக இருந்தது. அதே போல் தானியல் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. தானியல் அந்த அன்னோன் லாங்குவேஜை அவனுடைய ஞானத்தினால சொல்ல முடியாது. இதை கத்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படியாக 7 முத்திரைகளும் திறக்கப்பட்டது. கத்தர் அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அங்கே வெளிப்படுத்த விஷயத்தில் அது சிம்பிள் ஃபார்மாக இருக்கிறது, இங்கே வந்து அன்னோன் லாங்குவேஜாக இருக்கிறது. அறிய முடியாத ஒரு பாஷையாக எழுதப்பட்டிருக்கிறது. God sealed it by unknown language. அந்த ஒரு அறிய முடியாத ஒரு லாங்குவேஜில் ஆண்டவர் அதை முத்திரை போட்டிருக்கிறார். இப்போ முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும். தானியேல் அதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த எழுத்துக்கு பின்னால் என்ன மீனிங் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதுதான் ஓப்பனிங் ஆஃப் த செவன் சீல், ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு. இதோ வார்த்தையானது இப்பொழுது திறக்கப்படுகிறது. நம்முடைய காலத்திலே வார்த்தை திறக்கப்பட்டிருக்கிறது. சுவற்றிலே கையிருப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஜட்ஜ்மெண்ட் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆமே. அன்னைக்கு தானியல், இன்னைக்கு பிரதர் பென்ஹன், நம்ம என் டைம் டேனியல்ஸாக இருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தின விசேஷம், அந்த சிம்பலுக்கு பின்னால் என்ன ரெவலேஷன் இருக்கிறது, என்ன ரியாலிட்டி இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இட் இஸ் நோ மோர் மிஸ்ட்ரி. அது நமக்கு இப்பொழுது ரகசியம் அல்ல, மர்மமானது அல்ல. இட் இஸ் ரிவீல்டு. ஹல்லேலூயா. அது இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமே. ஏவாள் வந்து ஆப்பிள சாப்பிட்டா அதனால்தான் பாவம் வந்துச்சு. பெரிய அமெரிக்காவில் போய் பைபிள் காலேஜ் படித்தேன் பாரு, 5 வருஷம் படித்தேன் அமெரிக்காவில் போயிட்டு. 5 வருஷம் படித்து இங்கே டாக்டர் பட்டம் பெற்றுக்கிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் அவங்களுக்கு அது வெளிப்பாடு வரல. ஏவாள் வந்து ஆப்பிள சாப்பிட்டனால பாவம் வந்தது, அல்லது ஏப்ரிகாட் இந்த பழத்தை சாப்பிட்டனால பாவம் வந்துச்சு. 2000 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு இன்னும் அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நடந்த ஒரிஜினல் சின் அது என்னன்னு தெரியலை. அவங்களுக்கு இன்றைக்கும் அது அன்னோன் லாங்குவேஜாக தான் இருக்கு. ஆனால் நமக்கு இன்னைக்கு ரிவீல்டு ஆகிருக்குது. ஹல்லேலூயா. அது ஆப்பிளா அல்லது ஆப்ரிகாட்டா? சோரன் சதீஷ் சாமியல் போன சபையில் அந்த ஒன்லி ஜீசஸ் அந்த சபையில் அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், நெல்லிக்கனியை சாப்பிட்டனால தான் பாவம் வந்துச்சு. அதனால் அந்த பாஸ்டர் அந்த சபைக்கு போகிறவங்க வந்து நெல்லிக்கனி சாப்பிட மாட்டாங்க. நெல்லிக்காயை சாப்பிட்டனால பாவம் வந்துச்சான். நெல்லிக்காய் சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியம், சுகரை அது குறைக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்டால் நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கு. இவங்க நெல்லிக்காய் சாப்பிட்டனால பாவம் வந்துச்சு. ஏவாள் அந்த நெல்லிக்காய் தான் சாப்பிட்டா. பாருங்க, இந்நாள் வரைக்கும் அது அன்னோன் லாங்குவேஜாக தான் இருக்கு. நமக்கு அது மிஸ்ட்ரி, நமக்கு ரிவீல் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கும் அவங்களுக்கு முத்திரிக்கப்பட்டதாக தான் இருக்கு. இன்றைக்கும் சாபன மக்களுக்கு ஒரிஜினல் சின்னா என்னன்னு தெரியலை. அந்த மூல பாவம் என்னன்னு தெரியாம இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கே மறிச்சதுனால ஏன் மறிக்க வேண்டும் என்றக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது. ஒரு பழத்தை சாப்பிட்டா இன்னொரு பழத்தை கொடுத்தா பாவம் போயிருது. அவர் ஏன் ரத்தம் சிந்தணும்? அவங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாது. பழத்தை சாப்பிட்டனால பாவம் வந்துச்சுன்னா அவர் ஏன் சிலுவையில் போய் ரத்தம் சிந்தணும்? அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களால பதில் சொல்ல முடியாது. பெரிய பெரிய பாஸ்டர், பைபிள் காலேஜ் படித்த பாஸ்டர், அவங்க சபைக்கு 20,000-30,000 பேர் வருவாங்க. அந்த ஏஜி சபைகளுக்கு 20,000-30,000 பேர் வருவாங்க. ஆனால் அந்த பாஸ்டருக்கு இன்னும் அந்த சுபத்தில் எழுத கையிருப்பு எழுதும் பொழுது அது அன்னைக்கு அன்னோன் லாங்குவேஜாக தான் இருக்குது. அவங்க குறி சொல்லுகிறவங்களும் சோசியல் சொல்லுகிறவளுமாக இருக்கிறார். அஸ்ட்ராலஜிஸ்ட் அவங்க டேனியல் கிடையாது. அவங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இல்லை. அவங்களுக்குள்ள அந்த அனாய்ச்சிங் இல்லாதபடி அவர்கள் போதனை செய்து அநேக ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு வழி நடத்துகிறார். அதனால ஒரிஜினல் சின் வந்து இரத்த சம்பந்தமானது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்த வேண்டியதாகி வந்தது. ஹல்லேலூயா. இட் வாஸ் செக்ஸ். அது மாம்சப்பிரகாரமான ஒரு பாவமாக இருந்தது. அதனால் காயின் அங்கே பிறந்தான் என்று நம்ம பைபிளில் அறிந்திருக்கிறோம். ஆமென். இங்கே டேனியல் அங்கே வரவழைக்கப்பட்டான். பெல்சாத்தார் டேனியலை கொண்டு போனது. டேனியல் இஸ் அன் ஓல்டு மேன் நவ். இப்பொழுது அவன் ஓல்டு மேனாக இருக்கிறான். யங் மேனாக வந்தவன் இப்பொழுது ஓல்டு மேனாக இருக்கிறான். அவனுக்கு ஏஞ்சலிக் விசிட்டேஷன் வந்தது. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. சிங்க கவியில போட்டாலும் சிங்கங்கள் அவனை வந்து சேதப்படுத்த முடியவில்லை. அவ்விதமான விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்கிறவனாக இருந்தான். டேனியல் 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் அவனுடைய விஷனை பார்க்கிறோம். 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் அவனுடைய லைஃப் ஸ்டோரியை நம்ம காண்கிறோம். விதமாக டேனியலில் 12 அதிகாரம் இருக்கிறது. ரொம்ப விசேஷித்த ஒரு புஸ்தகம் டேனியல். அவ்விதமான ஒரு மேஜர் ப்ராஃபிட் டேனியல், ஒரு மேஜர் ப்ராஃபிட். ஆனால் இந்த ராஜாவோ ஒரு விளையாட்டு பையனாக இருக்கிறோம். அவனுக்கு மெச்சூரிட்டி மைண்ட் இல்லை. அவனுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு இல்லை, இன்னும் பொறுப்புணர்வு அவன்கிட்ட இல்லை. ராஜ்யத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற பொறுப்புணர்வு இல்லை. அவன் கேளிக்கையிலும் உல்லாசத்திலும் இருக்கிறான். இப்பொழுது வந்து என்ன செய்யறான் என்றால், அங்கே ராஜா வந்து அங்கே தானியல் வந்து அவனை கடிந்து கொள்ளுகிறான். முதலாவது அவனை ரிபியூக் பண்ணுகிறான். நீ இதை மாதிரி உம்முடைய ராஜா உம்முடைய நேப்காத் நேச்சாருக்கு இதை மாதிரிலாம் நடந்தது. அவர் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போல மாட்டை போல புல்லை மேய்ஞ்சார். 7 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அவர் ராஜாவாக வந்தார். இதெல்லாம் ஆண்டவர் அங்கே செய்திருந்தோம், உமக்கு வந்து அதெல்லாம் தெரியலையா, நீர் வந்து இந்த விதமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர் என்று முதலாவது அவனை கடிஞ்சு கொள்ளுகிறான். அவனுடைய தப்ப தவற கடிஞ்சு கொள்ளுகிறான். வார்னிங் தென் ஜட்ஜ்மெண்ட். அதனால நல்ல வார்னிங் கொடுக்குறான், நல்ல ரிவ்யூக்கு அங்கே கொடுக்குறான். எலிசா தீர்க்கதரிசனத்தில் அந்த யோசபாத்து யோரா மற்றும் அங்கே ராஜாக்கள் அங்கே வரும் 3 ராஜாக்கள் வரும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி விசாரிக்கும் பொழுது எலிசா வந்து அவங்கள முதலாவது கண் அங்கே கடிந்து கொள்ளுறான். ஏன் யோராமை பார்த்து நீங்கள் அம்மா தீர்க்கதரிசிட்டு உங்கள் அப்பா தீர்க்கதரிசிட்டு போக வேண்டியதானே, ஏன் என்கிட்ட வந்தா, கத்துடைய தீர்க்கதரிசிட்டு ஏன் வந்த, உங்களுடைய யோசபாத்து முகத்தை பார்க்கலன்னா நான் வந்து உமக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன், எங்களுக்கு தண்ணீர் இல்லை, ராணுவம் மறிச்சு போகுமே, என்ன செய்துன்னு கேட்க வந்திருக்கிறான். அந்த யோராமை பார்த்த உடனே எரிச்சல் வருகிறது. ஏனென்றால் அவன் ஆகாப் யேசபேலுடைய மகன். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விக்கிரகாரணைக்கு வழி நடத்தின அந்த மகன். அவனும் ஒரு விக்கிரகாரணைக்காரன். இந்த யோசேப்பு ஒரு நீதி, யோசபாத் ஒரு நீதிமான். அவனை பார்த்தனால்தான் இவன் வந்து தீர்க்கதரிசனம் உரைத்தான். அவனுக்கு மூடு அவுட் ஆயிட்டு, அவனுக்கு அந்த அனாயிட்டிங் வரவில்லை. ஒரு சுரமண்டலத்தை கொண்டு வந்து அந்த சுரமண்டலத்தை வாசித்து ஒரு நல்ல கிறிஸ்தவ பாடலை வாசிக்கும் பொழுது அவனுடைய கோபம் தணிந்தது, அவனுடைய எரிச்சல் தணிந்தது. இப்பொழுது அனாய்டிங் வரும் பொழுது அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அதனால பாருங்க, இப்பொழுது பெல்சாத்தார் மேல இவனுக்கு கோபம் வருகிறது. நீர் கர்த்தருடைய பாத்திரத்தை இவ்விதமாக தீட்டுப்படுத்தி கல் மண்ணான விக்கிரங்களை துதித்து நீர் புகழுவது எவ்வளவு பெரிய பாவமான காரியம். எல்லாருடைய முழங்காலும் நடுங்கிறது, அவங்களுடைய இடுப்பு கட்டுவிட்டது, எல்லாம் விகாரமாக இருக்கிறாங்க, எல்லாம் அழுகிறாங்க. இப்பொழுது அவங்களுடைய ட்ரெஸ்ஸை செக் அங்கே சரி பண்ணுறாங்க, ஏதோ மேக்கப் எல்லாம் அவங்க தேவர் விப்பிங் ஆஃப் தேர் மேக்கப், விதமான டைட் ட்ரெஸ் போட்டிருக்கேங்க எல்லாம், அதான் லெக்கின்ஸ் போடுது. மெசேஜில் ஒரு பெண்ணு இருக்குது, நான் ஒரு ஃபங்க்ஷனில் போகிறேன், அந்த பெண்ணு என் பக்கத்துலாம் இருக்குது, மெசேஜில் இருக்குது, ரொம்ப டைட்டாக போட்டிருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் அப்படி வளர்க்குறாங்க, நம்ம சர்ச்சில் அப்படிமான வளர்க்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கு. என்ன செய்கிறது, இப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கலாமா, அலங்கோலமாக வளர்க்கலாமா, அவங்களுடைய அங்கங்கள்லாம் தெரிகிற அளவுக்கு டைட்டாக ட்ரெஸ் பண்ணி அலங்கோலமாக இருப்பது, உலகத்தின் மக்களை போல நம்ம ட்ரெஸ் பண்ணுவது, நமக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குல்ல, அப்படியானால் நம்முடைய ஜபம் எப்படி கேட்கப்படும். இந்த மாதிரி அவங்கெல்லாம் மிக மோசமான ட்ரெஸ் அணிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பிளேயிங் பாலிடிக்ஸ். இந்த நேரத்தில் கையிருப்பு வந்து அங்கே எழுதுகிறது. ஏசாயா எரேமியா பாபிலோனின் அழிவை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டிய நேரம் வந்திருக்கு. உலக அழிவை குறித்து பைபிளில் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாக போகும், மடமடவென்று வானங்கள் எல்லாம் அகன்று போகும், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு, இதெல்லாம் ப்ராஃபஸியாக இருக்கிறது. நிறைவேறக்கு ஒரு நேரம் இருக்குது, எல்லா ப்ராஃபஸிக்கும் நிறைவேற வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. கர்த்தர் வந்து எலியாபின் ஆவியுடைய தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று மல்கியா 4:5-6 சொன்னவனமாக அது நிறைவேறி முடித்து விட்டது. இப்பொழுது மணவாட்டியின் சத்தம் உலகமெங்கிலும் போகும், அது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், அது இன்னும் ப்ராஃபஸியாக இருக்கிறது, அதுக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறா, அது நிறைவேறும். இப்போ பாபிலோனியனுடைய அழிவை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது அது நிறைவேற வேண்டிய அது வந்து ப்ராஃபஸியாக இருந்தது. இட் இஸ் அ டைம் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், அது நிறைவேற வேண்டிய நேரமாக இருக்கிறது. பாபிலோன் வந்து யாருமே அந்த பாபிலோனை ஊடுருவ முடியாது, அவ்வளோ பாதுகாப்பான ஒரு பட்டணம், யாருமே அந்த பட்டணத்தை அணுக முடியாது. டைட்லி செக்யூர்டு, ரொம்ப அதிக பாதுகாப்பான ஒரு ஒரு தேசம். இப்பொழுது சைரஸ் வருகிறான். சைரஸ் வந்து அந்த பட்டணத்தை அவன் கைப்பற்றுகிறான் என்றால் அது வந்து நம்ப முடியாத ஒரு காரியம். அவ்வளோ வந்து பாதுகாப்பான ஒரு பட்டணத்தை ஆண்டவர் டைட்டஸ் உள்ளத்தில் பேசுகிறார். டைட்டஸ் அல்ல, சைரஸ் கோரேஸோட ஆவி ஆண்டவர் ஏவினார். ஐ ஆம் கோயிங் டு கிவ் த கிங் ஆஃப் பாபிலோன், பாபிலோன் ராஜாவை உன் கையில் ஒப்படைக்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு கிவ் தி சிட்டி இன் யுவர் ஹேண்ட், இந்த பட்டணத்தை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு கத்தர் கோரேஸோடு பேசுகிறார். அதே போல் ஆண்டவர் என்ன பேசுகிறார், இந்த உலகத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? எப்படி இது ரொம்ப உலகம், இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பொல்லாத மனிதர்கள் ஆளுகை செய்கிறாங்க, நம்ம எப்படி அந்த ஸ்தானத்துக்கு வருவோம்? கர்த்தர் சொல்கிறார், இந்த உலகத்தை உன் கையில் ஒப்படைக்க போகிறேன், உனக்கு ஒரு பட்டணத்தை தரப்போகிறேன், நியூ ஜெருசலேம்ங்க பட்டணத்தை தருகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. அதெல்லாம் ப்ராஃபஸியாக இருக்குது, ஒரு நாளில் நீங்கள் நிறைவேறுவதை காண்பீர்கள். என்னுடைய விருப்பம் இங்கே இருக்கிற எல்லாருமே அங்கே வரணும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறினா எல்லாரும் வருவீங்க, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் வரமாட்டீங்க, கண்டிப்பாக வர முடியாது. இப்பொழுது காலம் கடைசி நேரம், நம்ம பட்டணத்தை இழந்து போகக்கூடாது, பட்டணத்தை பிடிக்கணும், எருசலேமே நம்ம கைப்பற்றணும், இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும். உலகம் நமக்கு சொந்தமாக மாறப்போகிறது, உலகத்தை நம்ம ஆளுகை செய்வோம். அதே போல் தான் ஆண்டவர் சைரஸ்ட பேசுகிறார், நான் இந்த ராஜ்யத்தை உன் கையில் கொடுக்குறேன், இந்த பட்டணத்தை பாபிலோன் பட்டணத்தை உன் கையில் கொடுக்குறேன். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ பெரிய கிரேட் ப்ராமிஸ் பாருங்கள். அவன் பிறப்பதுக்கு சில 100 வருஷத்துக்கு முன்னாள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, ஏசாயா 44:6 கடைசி சில வசனங்களிலேயும், ஏசாயா 45:5 முதல் சில வசனங்களிலேயும் கோரேசு குறித்து அவனை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாள்களையும் தாழ்பாள்களையும் முறித்து உனக்கு அங்கே இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் கொடுப்பேன். நீ வந்து ஆற்றை பார்த்து நீ வற்றிப்போ என்று சொன்னால் உனக்குன்பாக அதை வற்றி போகும். கர்த்தர் கோரேஸ் பிறப்பதற்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தார். இப்பொழுது அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சைரஸ் அங்க வருகிறான். இப்பொழுது இவங்க உல்லாசத்தில் இருக்கிறாங்க. டேனியல் வந்து அந்த அந்த அன்னோன் லாங்குவேஜுக்கு அங்க மீனிங்கை சொல்லி கொண்டிருக்கிறான். இப்பொழுது இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது, அதனுடைய அழிவு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. திஸ் இஸ் இஸ் திஸ் த சைன் ஆஃப் த ஆன்சர். ஐயமீர் இதுவா சமயம் என்ற செய்தியில் பிரதர் பிரணாம் இங்கே சொல்லுகிறார், 7 ஏஞ்சல்ஸ் அங்கே வருகிறாங்க. என்னுடைய முதலாம் வரைக்கு முன்னோடியாக யோவான் சான் அனுப்பினது போல என்னுடைய 2வது வரைக்கு முன்னதாக உன்னை அனுப்புகிறேன், உன் செய்தி உலகமெங்கிலும் போகும். 1933 சொல்லப்பட்டது, 1963 நிறைவேறுகிறது. The time is going to come, your message will forerun the second coming of Jesus Christ as John was sent to forerun the first. யோவான் என்னுடைய 1வது வரைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல நீ என்ற 2வது வரைக்கு முன்னோடியாக அனுப்பு, அது நிறைவேற வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. ஜெபசன்ல வந்து டியூஷன் 2000 மைல் இருக்குது, 2000 மைல் அங்கே பிரயாணம் பண்ணி போகிறார். எதற்காக? அந்த 7 ஏஞ்சல்ஸோடு தன்னை கனெக்ட் பண்ண முடியாது. ரெடி டு கனெக்ட் வித் 7 ஏஞ்சல்ஸ் டு பிரிங் த மெசேஜ். அந்த ஏஞ்சல்ஸ் தான் அந்த மெசேஜை கொண்டு வராங்க. அதனால அந்த ஏஞ்சல்ஸோடு கனெக்ட் பண்ணுவதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால் 2000 மைல் கார்லேயே அவர் போகிறார். அவங்கெல்லாம் 1000 கணக்கான மைல் கார் ஓட்டுவாங்க, சபைக்கு 1000 மைலுக்கு அங்கேருந்து கார்லேயே வருவாங்க. அமெரிக்காவில் ரோடெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக போகலாம். அவங்க அந்த விதமான ஒரு நாகரிகத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால் பிரதர் அவ்வளோ தூரம் போகிறார். இப்பொழுது அந்த வசனம் நிறைவேற வேண்டியது, 7 தூதர்களோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும், 7 முத்திரைகளின் ரகசியம் வெளிப்பட வேண்டிய நேரம். ஆமீன். அதனால பிரதர் பிரணாம் அந்த செய்தி எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார், 30 வருஷமாக காத்து கொண்டிருக்கிறார். 30 வருஷத்துக்கு பிறகு அது நிறைவேறினது. ஆண்டவர் சொல்லி 30 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறினது. இப்ப நம்ம சைரஸ் நம்ம பார்க்கும் பொழுது 100-200 வருஷத்துக்கு முன்னதாகவே அந்த சைரஸ் குறித்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அது நிறைவேற வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆமென். கையிருப்பு வந்தது. அந்த கையிருப்பு வந்து இங்க எழுதும் பொழுது பாபிலோனிய ராஜ்யத்துக்கு முடிவு ஏற்பட்டு சைரஸ் டேரியஸ் அவங்க வந்து ஆளுகை செய்யறாங்க. சைரஸ் குறித்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அந்த ஸ்டோரி என்னவென்றால், அஸ்டகஸ் என்றதான மேதிய ராஜா இருக்கிறான். அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தில் அவனுடைய மகள் ஒரு குழந்தையை பெறுகிறாள். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அந்த குழந்தையை அவள் பெறும் பொழுது அந்த குழந்தை அவளுடைய கர்ப்பத்திலிருந்து வெள்ளம் புறப்பட்டு, 6 மாதிரி வெள்ளம் புறப்பட்டு அது ஆசியா கண்டத்தையே அது பரவுற மாதிரி, அந்த வெள்ளம் அவ்வளவு தூரம் பெருகி பரவுற மாதிரி காண்கிறாள். அப்படி என்றால் அவளுடைய கற்பத்திலிருந்து ஒரு குமாரன் பிறக்க போகிறான். அந்த குமாரன் வந்து ஆசியா கண்டத்தையே ஆளுகை செய்வான் என்று அந்த சொப்பனத்தின் அர்த்தமாய் இருக்கிறது. அதன் பின்பு இன்னொரு சொப்பனத்தை காண்கிறான். அவளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. அதனால இப்பொழுது இன்னொரு சொப்பனத்தை காண்கிறான். அவளுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு மரம் வருகிறது. அந்த மரம் வந்து அந்த தேசம் முழுவதையும் படர்ந்து அது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய மரமாக அது வளர்ந்து பெருகிவிட்டது. ஃபில் த ஹோல் லேண்ட். அதனால் அவளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான். தி சன் தட் இஸ் பார்ன் ஹியர் டு யுவர் டாட்டர் ஈஸ் கோயிங் டு ரைஸ் அப் அண்ட் ஈஸ் கோயிங் டு டேக் திஸ் கிங்டம். இந்த ராஜ்யத்தை அவன் பெற்றுக்கொள்வான். உன்னுடைய மகளுக்கு பிறக்க போகிற மகன் வந்து அந்த குமாரன் வந்து இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுவான் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அவனுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த குழந்தையை ஒருத்தன்ட்ட கொடுத்து நீ இந்த குழந்தையை கொன்று விடு. ஏன்னா அவன் தன்னை தவிர வேற யாரும் ராஜாவை வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்பொழுது அவங்க அந்த ஒரு சோல்ஜர்கிட்ட கொடுக்கும் பொழுது, போர் வீரன்கிட்ட கொடுக்கும் பொழுது அவன் வந்து அந்த குழந்தையை பார்க்குறான், அழகாக இருக்கிறது. அதை கொல்ல அவனுக்கு மனசு இல்லை. அவன் அதை கொல்லாதபடி இன்னொருத்தண்ட கொடுத்து நீ இதை கொன்று போடுன்னு சொல்லும் பொழுது அவனுக்கும் அந்த குழந்தையை கொல்ல மனசு இல்லையாம். ஏன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப நைஸ் சைல்டாக இருக்கிறது. த மேன் காண்ட் கில் தட் சைல்ட் அட் ஆல். அல்ல, யூ கில் இட், நீ அதை கொல்லுன்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தையை கொல்லாமல் அவன் பாதுகாத்தான், மறைத்து வைத்து பாதுகாக்கிறான். பின்பு அவன் தான் சைரஸ். அந்த சைரஸ் பெரியவனாக வளரும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த மேதிய ராஜ்யத்தை கைப்பற்றுகிறான். அவன் ஒரு பேர்சியனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். ராஜா வந்து அந்த மகளை வந்து ஒரு பேர்சியனுக்கு விவாகம் பண்ணி, மேதியனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்காம பேர்சியனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாள். அதனால் இவன் பெர்சியனாக மாறிவிட்டான். தரி வந்து மேதியன், கோரேஸ் வந்து பெர்சியன். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ரெண்டு அலையன்ஸ் வச்சு தான் அந்த பாபிலோனை கைப்பற்றுகிறாங்க. அதனால் அந்த சிலையில் ரெண்டு கைகள் இருக்கிறது. தலை வந்து ஒன்று தான் பாபிலோன், அந்த கை ரெண்டு, ஒன்று மேதிய ராஜ்யம் ஒன்று பெர்சிய ராஜ்யம். மேதிய ராஜ்யம் தாழ்ந்து போனது, பெர்சிய ராஜ்யம் வந்து மேற்கொண்டது. ரெண்டு பேரும் அலையன்ஸாக இருந்தாங்க. பிறகு ரெண்டு ராஜ்யமும் சேர்ந்து ஒரே ராஜ்யமாக மாறிவிட்டது. பெர்சியனாகிய கோரேஸ் வந்து பெரிய ராஜாவாக மாறிவிட்டான். அந்த கண்ட சொப்பனமானது நிறைவேறினது. மரியாள் யோசேப்பை பெற்ற குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஏறாவது கொல்ல நினைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே தப்பித்து விட்டார். அதே போல் மோசையை பார்வன் கொல்ல நினைத்தான். ஆனால் மோசை தப்பிச்சிட்டான். அதே போல தான் சைரஸை கொல்ல நினைக்கும் பொழுது சைரஸ் அங்கே தப்பி விட்டான். பின்பு அவன் பெரியவனாக வந்து ராஜ்யத்தை கான்கோர் பண்ணுகிறான். மேதியர்களை கான்கோர் பண்ணி ரெண்டு ராஜ்யங்களை ஒன்றாக இணைத்து விட்டான். அதனால் அவன் அலையன்ஸ் வைக்கிறான். இப்பொழுது அவன் வந்து பெர்சியன் கிங் ஆயிருக்கிறான். அவன் வந்து ஒரு அலையன்ஸ் பண்ணி, மேதிய ராஜாவோட அலையன்ஸ் பண்ணி என்ன செய்யணும், பாபிலோனை கைப்பற்ற விரும்புகிறான். அதே போல் பாபிலோன் என்றால் இன்னைக்கு மிஸ்ரி பாபிலோன் ரோம் ஆக இருக்கிறது. ரோம் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும். அது நேட்டோ கண்ட்ரிலாம் அதன் கீழே தான் இருக்கிறது. யூரோப்பியன் யூனியன், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதான் நேட்டோ, எல்லாமே அவங்க கீழே தான் இருக்குது. வாடிகன்ல தலைநகரம் இருக்கிறது. அவங்க மிலிட்ரி வந்து அமெரிக்கன் அமெரிக்காவே மிலிட்ரியா பயன்படுத்துறாங்க. அமெரிக்கா மிலிட்ரியை தன்னுடைய மிலிட்ரியா பயன்படுத்துகிறான். ஏன்னா அமெரிக்கா வாடிகன் அலையன்ஸ் ஏற்பட்டிருக்குது. வாஷிங்டன் வேட்டிகன் அலையன்ஸ் மூலமாக இதோ போப்புக்கு ராணுவம் அமெரிக்க மிலிட்ரி தான். அமெரிக்க ராணுவம் வந்து போப்பின் ராணுவமாக இருக்கிறது. அதனால இப்பொழுது என்ன இருக்குன்னா அலையன்ஸ் ஏற்படுகிறது. அலையன்ஸ் ஏற்பட்டு அந்த யூப்ரட்டிஸ் நதியை அவங்க திருப்பி விட்டாங்க. அதை வேற பக்கமா திருப்பி அந்த நதியானது வற்றி போனது. இப்பொழுது என்ன செய்யறாங்க என்றால் அவன் படையெடுத்து பாபிலோனுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறான். படையெடுத்து வந்து அன்றைக்கு ராத்திரியிலே பெல்சாத்தாருடைய தலை வெட்டப்பட்டது. அன்றைக்கு ராத்திரியிலே பாபிலோன் ராஜ்யத்துக்கு முடிவு ஏற்பட்டது. இப்பொழுது நீங்க பார்க்கும் பொழுது ரஷ்யா சைனா ரெண்டுமே எப்பவுமே அலையன்ஸ்லாம் இருக்கும். அதை பிரிக்க முடியாது. உக்ரைன் யுத்தத்துக்கு சைனா வந்து உதவி செய்யவில்லை. ஆனாலும் அவங்களுடைய அலையன்ஸை வந்து பிரிக்க முடியாது. ரஷ்யா சைனா இந்தியா அதான் பிரிக்ஸ் மகா நாடுன்னு சொல்கிறாங்க. இந்த மூணு கண்ட்ரியும் பிரிக்ஸ் மகா நாடு என்னது. நம்ம மூணு பேரும் சேர்ந்தால் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா உலகத்தில் அதிக ஜனத்தொகை நிறைந்தது சைனா, ரெண்டாவது இந்தியா. உலகத்தின் ஜனத்தொகையில் மூன்றில் ஒரு பாகம் இந்தியா சைனாவில் இருக்கிறது. அதனால் ரஷ்யா வந்து சைனாவோடு சேர்ந்து இந்தியாவோடும் சேர்ந்து இதோ நார்த் கொரியா கிம் ஜாங் இருக்கிறான். அவனும் ஒரு பயங்கரமான கம்யூனிஸ்ட்வாதி, பொல்லாத கொடுங்கோல் மன்னன். அவங்களையும் சேர்த்து கொள்ளும் பொழுது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸை அவங்க எதிர்க்க முடியும். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை அமெரிக்காவை எதிர்க்க முடியும். இப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. அந்த பெர்சியனாகிய கோரேஸ் அவன் வந்து ஒரு அலையன்ஸை ஏற்படுத்தி அவன் வந்து பாபிலோனை வீழ்ச்சி அடைய செய்ய நினைத்தான். அந்த நதி யூப்ரட்டிஸ் நதி, நதி கரையிலே பாபிலோன் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாபிலோனை அவன் அந்த நதியை வந்து திசை திருப்பி அதில் ஒரு அங்கே வந்து அதை திசை திருப்பி அந்த நதி வற்றி போக முடியாது செய்து பாபிலோனை அடையும் பொழுது அந்த கேட்டு வெண்கல கேட்டு அதை வந்து அவங்க பூட்டாமல் இருந்தார்கள். உள்ளே நுழைந்து அன்றைக்கு ராத்திரியிலே பெல்சாத்தா தலை வெட்டப்பட்டு தானியல் தீர்க்கதரிசனம் சொல்லி முடித்த உடனே அது நிறைவேறிவிட்டது. அதுதான் கடைசி காலத்தில் நடக்க போகுது. ரஷ்யா சைனா இந்தியா நார்த் கொரியா இதெல்லாம் ஒரு அலையன்ஸில் வந்து அமெரிக்காவுக்கு முடிவை ஏற்படுத்துவார்கள், வாடிகனுக்கு முடிவை ஏற்படுத்துவார்கள். நல்லா முன்னால் நடந்தது தான் இப்பவும் நடக்க போகுது. அது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. ஆனால் இது ரியாலிட்டியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது காட்ஸ் பிளானாக இருக்கிறது. அதான் வாட்ச் ரஷ்யா என்ற அந்த சத்தம் சொன்னது. அது அயன் கேட்டன். இதோ சைனா வந்து பேம்பு கேட்டன். ரோம் வந்து பர்பிள் கேட்டன். இந்த அயன் கேட்டனும் பேம்பு கேட்டனும் பர்பிள் கேட்டனுக்கு விரோதமாக வருகிறது. வந்து எப்படி அது பாபிலோனுக்கு விரோதமாக அவங்க வந்தாங்களோ அதே மாதிரி திருப்பி நடக்க போகுது. அந்த மனுஷனுடைய பெயர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னதாக சொல்லப்பட்டது. அவனை குறித்து தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. அதனால கோரேச குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த ராஜா மேதிய ராஜா கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவனை வந்து சாகடிக்க முடியல. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில நேரங்களில் மரண தருவாய் எது நோக்கியிருப்பீர்கள். செத்து போயிடுவோன்னு நினைக்கும் பொழுது நீங்கள் சாகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய லைஃப்பை நான் நினைக்கும் பொழுது 3 முறை நான் சாக வேண்டியது, ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். உங்கள் லைஃப்பை நீங்கள் சொல்ல முடியும். எல்லாருடைய லைஃப்லையும் சில நேரங்களில் சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த பாயிண்ட் ஆஃப் டெத்தில் வரும்பொழுது கர்த்தர் நம்மளை அற்புதமாக பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம இந்த நேரத்துக்கு செய்தியை நான் போதிக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் என்னை பெர்சர்வ் பண்ணி வைத்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த மெசேஜை போதிக்க வேண்டும். அவருடைய பர்பஸ் அதுதான். நீ 7 முத்திரைகளின் செய்தியை பிரசங்கம் பண்ண வேண்டும். நீ புல்னஸாக வேட பிரசங்கம் பண்ண வேண்டும். நீ பாட்டு வேட பிரசங்கம் பண்ணும்படியே அழைக்கப்படவில்லை. நீ ஃபுல்னஸ்ஸாக வேட பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் அவ்விதமான ஒரு பர்பஸ் வைக்கும் பொழுது மரணம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கோரேஸ் வந்து பாபிலோனை அழிக்க வேண்டும். அவன் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் சொல்ல வேண்டும். அவன் எருசலேம் நகரம் கட்டப்பட வேண்டும் என்று அவன் சொல்லப்பட வேண்டும். ஆர்டர் போட வேண்டும். அதற்காக ஆண்டவர் அவனை வைத்திருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே நீங்கள் பாபிலோன் ஒட்டி எருசலேமுக்கு போங்கன்னு அவன் சொல்ல வேண்டும். அமிதமாக ஆண்டவர் அவனை கொண்டு ஒரு பர்பஸ் வைத்திருக்கும் பொழுது அவனை யார் கொல்ல முடியும்? என்ன சதி ஆலோசனைகள் பண்ணினாலும் கொல்ல முடியாது. ஹல்லேலூயா. புட்டின் இப்பொழுது என்ன செய்யணும்? அலையன்ஸ் ஏற்படுத்துகிறார். இந்தியாவை தன்னுடைய அலையன்ஸ்ல கொண்டு வர பிரயாசப்படுகிறார். இந்தியா ஐக்கிய நாட்டு சபையில நடுநிலை கொள்கையை அது கடைபிடிக்கிறது. ஆனாலும் இந்தியா வந்து ரஷ்யா கூட தான் சேரும். சோவியத் யூனியன் வந்து அவன் தன்னை அந்த நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. கத்தர் அதை ஒரு டூலாக வைத்திருக்கிறார். ரஷ்யா உலகத்தை ஆளுகை செய்யுமா? ரஷ்யா உலகத்தை ஆளுகை செய்யாது, நமக்கு வசனம் இல்லை. ஆனா ரோம் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும். ரோம் வில் ரூல் த வேர்ல்டு. ரஷ்யா ஆளுகை செய்யாது. ரஷ்யாவை ஆண்டவர் ஒரு டூலாக வைத்திருக்கிறார், ஒரு கருவியாக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை மறுதளிக்கிற அமெரிக்காவையும் வாடிகனையும் அங்கே முடிவு கட்டுவதற்காக, பாபிலோனை அழிப்பதற்காக ஆண்டவர் அங்க ரஷ்யாவை டூலாக வைத்திருக்கார். ஒழிய ரஷ்யா எவ்வளவு வல்லரசு நாடா இருந்தாலும் உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது. பைபிள்ல வசனம் இருந்தா தானே ஆளுகை செய்ய முடியும். பைபிள்ல ரோம் வில் ரூல் த ஹோல் வேர்ல்ட் சொல்லும் பொழுது அதுதான் நிறைவேற போகுது. ரோம் எங்க இருக்கு? இத்தாலியில இருக்கு. ரஷ்யா எவ்வளவு நியூக்ளியர் பவர் இருந்தாலும், எவ்வளவு கெமிக்கல் வெப்பன்ஸ் இருந்தாலும் அவங்க ஆளுகை செய்ய முடியாது. எப்படி பாச சொல்றீங்க? பைபிள் நமக்கு சொல்லியிருக்கு, அதுதான் நிறைவேற போகுது. ஆமென். இப்பொழுதே அர்மகதோன் யுத்தம் வருமா வராது? 144,000 பேர் மீட்கப்பட வேண்டும், மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஆண்டவர் புரோகிராம் வைத்திருக்கும் பொழுது இப்ப உக்ரைன் யுத்தம் ஆனது எப்படி வேர்ல்டு வேரா மாற முடியும்? எப்படி தேர்ட் வேர்ல்டு வேரா மாற முடியும்? மாற முடியாது. மாறுவது போல தெரிஞ்சாலும் அது மாறாது. ஏன்னா இன்னும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். ஆமீன். ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால், சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையிருப்பு என்ற செய்தி, 58:1-8 பிரதர் பிரணாம் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். பாபிலோன் பட்டணத்தை குறித்து மிக விளக்கம் சொல்லுகிறார். பாபிலோன் பட்டணம் 120 மைல் சுற்றளவு உடையதாக இருக்கிறது. யூப்ரிடிஸ் நதிக்கரையிலே அது கட்டப்பட்டிருக்கிறது. நிம்ரோத் அதை முதலாவது கட்டினான், பின்பு நேபுகாத் நேச்சர் அதை கட்டுகிறார். பாபிலோன் வாஸ் எ கிரேட் சிட்டி. ஒவ்வொரு பக்கமும் 30-30 மைல் இருக்கு. அப்படி ஒரு சதுரமான ஒரு பட்டணம். 120 மைல்ஸ் அரவுண்ட் த சிட்டி, 30 மைல்ஸ் ஈச் சைடு. ஒவ்வொரு பக்கமும் 30 அங்கே மைல்ஸ் இருக்கிறது. த ஸ்ட்ரீட்ஸ் இன் த சிட்டி ஆஃப் பாபிலோன் வாஸ் சம் 200 feet அக்ராஸ். தெருக்கெல்லாம் 200 மலை நீளம் இருக்கு. 100 அடி அவரோட பார்த்தாலே நமக்கு பெருசாக தெரியுது. அங்கெல்லாம் 200 அடி சாலை தான், அவ்வளோ ரொம்ப ப்ராடாக இருக்குது. த வால்ஸ் வேர் 80 feet திக். அவனுடைய கோட்டை சுவர் வந்து 80 முழம் இருக்கிறது. 80 முழம் அகலம் இருக்கிறது. அண்ட் ப்ராக்டிக்கலி 200 feet ஹை, 200 அடி உயரமாக இருக்கிறது. அதில் வந்து சேரியட் எல்லாமே அங்கே ரேஸ் நடக்குது. ரதங்கள் அங்கே போட்டிக்கு செல்லுகிறது. அங்க பிராஸ் கேட் இருக்குது. அதனுடைய கேட் வந்து பிராஸ் கேட். அந்த கேட் வந்து 200 முழம் நீளமாக இருக்கிறது. அது ரெண்டு கதவு, ஒன்னொன்னு 100-100 அடி. அவ்வளோ பெரிய கேட். அங்க மத்தியிலே அங்க சிங்காசனம் இருக்கிறது. பேலஸ் மத்தியிலே இருக்கிறது. எல்லா ரோடும் கரெக்டாக பேலஸ்ல போய் நிற்கும். எந்த ரோட்ல போனாலும் பேலஸ்ல போய் விடும். அங்கே தொங்கு தோட்டத்தை அவன் அமைத்திருக்கிறான். 7 அதிசயங்களில் ஒன்று தொங்கு தோட்டம், Hanging Garden. இதை பெண்ணா சொல்லுகிறார், இட் இஸ் அ சிட்டி ஆஃப் த டெவில். அது பிசாசுனுடைய பட்டணம். ஸ்விங்கிங் கார்டன், தொங்கு தோட்டங்கள் அங்கே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கிறது. அது பிகினிங் ஆஃப் த ஜென்டைல் கிங்டம். இப்பொழுது நம்ம வந்து எண்டிங் ஆஃப் த ஜென்டைல் கிங்டத்தில் இருக்கிறோம். ரஷ்யா வந்து ஜெர்மனியை கைப்பற்றும் பொழுது அதில் இருக்க விஞ்ஞானிகளை கொண்டு போய்விட்டார்கள். அந்த விஞ்ஞானிகள் தான் இப்பொழுது ரஷ்யாவில் ஆட்டம் பாம்ஸ் எல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. 2nd World War பொழுது ரஷ்யா ஜெர்மனி மேலே படையெடுத்து சென்றது. அதே போல் இங்கே வந்து பாபிலோன் யூதர்கள் மேலே படையெடுத்து செல்லும் பொழுது அங்கிருந்த விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அதனால் அவங்க பாபிலோன் பட்டணத்தை மிக சிறந்த சயின்டிஃபிக் சிட்டியாக மாற்றியிருக்கிறாங்க. ரொம்ப செக்யூரிட்டி இருக்கிறது. யூப்ரிட்டிஸ் நதி ரொம்ப ஆழமாக அந்த பட்டணத்தை சுற்றி, மதிலை சுற்றி போகிறது. யாரும் கடக்க முடியாது. ஒரே ஒரு பாலம் தான் இருக்கிறது. அந்த பாலத்து வழியா தான் பாபிலோன்ல போனோம். அந்த பாலத்தை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டா யாருமே போக முடியாது. அதனால ஒருத்தரும் வந்து அதை கைப்பற்ற முடியாது. ரொம்ப செக்யூரிட்டி அதிகமா இருப்பனால இவர்கள் எல்லாரும் போதையில இருக்கிறார்கள். நமக்கு ஆபத்தே இல்லை, நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம் நினைக்கும் பொழுதுதான் அழிவு சடிதியாக வந்தது. ஹல்லேலூயா. அந்த யூப்ரட்டஸ் நதியை அவன் திருப்பி விட்டு அவன் என்ன செய்தான் என்றால், அந்த கோரேஸ் அந்த மேதியனாகிய தரி என்ன செஞ்சாங்க, உள்ள வந்து அதை கைப்பற்றினார்கள். அந்த சுவற்றில் எழுதப்பட்ட கையிருப்புக்கு அந்த லாங்குவேஜுக்கு அவன் அர்த்தம் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது, சொல்லிக் கொண்டு முடிந்த உடனே அந்த பெல்சாத்தார் தலை வெட்டப்பட்டது. தானியேல் 5:25 வாசிக்கலாம்.
எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்பது இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை மட்டிட்டதற்கு முடிவு உண்டாக்கினார் என்று.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு மட்டிட்டதற்கு முடிவு உண்டாக்கினார்.
தெக்கேல் என்பதற்கு நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான்.
இதோ நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், பெரேஸ் என்பதற்கு கத்தர் உன் ராஜ்யத்தை மேதியருக்கும் பெர்சியருக்கும் பங்கு வைத்து கொடுத்து விட்டார். அந்த மீட்ஸ் அண்ட் பெர்சியன்ஸ் ஒரு அலையன்ஸ்ல வந்து அந்த பாபிலோனை கைப்பற்றாங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாடுல மிஸ்ரி பாபிலோன், வாடிகன் அமெரிக்கா, இதை வந்து இந்த அலையன்ஸ் வந்து ரஷ்யா, சைனா, இந்தியா, நார்த் கொரியா, இந்த அலையன்ஸ் வந்து அதை மேற்கொள்ளும். இப்பொழுதே நார்த் கொரியா கிங் ஜாங் உலகத்தை பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறார். அமெரிக்கா அந்த சமாளிக்க முடியல. இப்பொழுது புட்டின் பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறாரு, யாருமே சமாளிக்க முடியல. இப்பொழுது அந்த அலையன்ஸ் ஏற்பட போகுது. இந்தியா வந்து அங்கே சேரும். நமக்கு பெட்ரோல் தேவை, நமக்கு எரிவாயு தேவை. அவங்க வந்து சீப்பாக தரங்கிறாங்க. இப்பொழுது அங்கே வந்து அங்கே அந்த அலையன்ஸ் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. அதனால பாருங்க, இந்த இதெல்லாம் அந்த இந்த ராஜ்யங்கள் அலையன்ஸ் வைத்து பாபிலோன், மிஸ்ரி பாபிலோனே அது முடிவை ஏற்படுத்து. ஒரு மணி நேரம் தான், வித்இன் 1 hour. ஒரு நாளிகையில் அவள் அழிந்து போனார். தலை சிறந்த பட்டணம் வாடிகன் அழிந்து போகிறது. அமெரிக்காவை வந்து நான் பெரிய வெடிச்சத்தத்தை கேட்டேன். திரும்பி பார்க்கும் பொழுது அமெரிக்கா இடிபாடும் புகைக்காடும் ஆயிருந்தது. 7 தரிசனத்தில் சொல்லும் பொழுது அமெரிக்கா வாடிகனை ரஷ்யா அழிச்சு போடும், அதுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அது உலகத்தை ஆளுகை செய்யாது. அந்த பாபிலோன் பட்டணத்தை யாராயிலும் முற்றுகை போட்டால் 5 வருஷத்துக்குரிய சாப்பாடு உள்ள இருக்குதான். 5 வருஷத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை அவங்க சேமித்து வச்சிருப்பாங்க. எப்பொழுதும் 5 வருஷத்துக்கு வேண்டிய ஆகாரம் அங்கே இருக்கும். அதனால அங்கே வந்து முற்றுகை போட்டால் எந்த பயமும் இல்லை. இவ்வளோ பாதுகாப்பான ஒரு பட்டணத்தை நேபுகாத் நேச்சார் அவன் சாபித்தான். அவன் பொன்னான தலையாக இருக்கிறான். மிக ஐஸ்வர்யமுள்ள ஒரு ராஜ்யம் அது, தலை சிறந்த பட்டணம் அந்த பாபிலோன். ஒரு நாளிகையில் அழிந்து போனது. அதெல்லாம் மிஸ்ரி பாபிலோன். அந்த மிஸ்ரி பாபிலோன் தலை சிறந்த பட்டணம், உலகத்திலேயே தலை சிறந்த பட்டணம் அதுதான். எல்லா ஜனங்களும் அங்கே வர்றாங்க. போப் பிரான்சிஸ் அங்கே இருக்கிறார், உலகத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளில் உலகத்தின் தலைவராக மாறுவார். பின்பு என்ன செய்ய வேண்டால், வித்இன் 7 இயர்ஸ் அங்கே நீடிக்கும் பொழுது ஒரு நாளிகையில் அழிஞ்சு போகும். தானியேல் 9:27 அவிதமாய் சொல்லப்பட்டது. அவர் ஒரு வாரம் ஆழமும் அநேகருக்கு உடன்படிக்கை செய்து அந்த வாரம் பாதி சென்ற பிறகு பலியை காணிக்கையும் ஒளி எழுப்பார். அருவறுப்பான சட்டைகளை உடைய பாலாக்கிரமன் வந்து இறங்குவான். இது அவன் மேல தீரு மட்டும் அங்கே வாதைகள் சொரியும் என்று சொல்லப்பட்டது. அந்த வசந்த வாசிக்கலாம்.
அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான சட்டைகளுடைய பாழாக்கிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான்.
இதோ அந்த பாழாக்கிறவன் மேலே அங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிர்மூலம் வந்து சேரும். ஒரு வாரம் என்றால் 7 வருஷம். அந்திகிரிசு 7 வருஷம் ஆளுகை செய்வான். அந்த யூதர்களோடு உடன்படிக்கை செய்வான். பின்பு என்றால் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல இருந்து அவன் ஆராதிக்கப்படுவான். மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருவான். அதன் பின்பு என்ன சென்றால் 3 வருஷத்துக்கு பிறகு 1 மணி நேரத்தில் அழிஞ்சு போகும். ரஷ்யா அழிச்சு போடும். இப்பொழுது ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால் இருக்கிறது, அதை இன்டர்பிரட் பண்ணப்பட்டிருக்கிறது. பாபிலோன் வந்து அங்கே அந்த ரிவர், யூப்ரட்டீஸ் ரிவர் வற்றி இப்பொழுது போய்விட்டது. பாபிலோனுடைய அழிவு நெருங்கி இருக்கிறது. இதெல்லாம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். ரஷ்யா அலையன்ஸ் வைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இந்தியாவை எப்படியாயிலும் தன்னோடு அலையன்ஸில் கொண்டு வர வேண்டும் நினைக்கிறது. அமெரிக்காவும் இந்தியாவை வந்து ரஷ்யா பக்கம் விடக்கூடாதுன்னு பார்க்குது. அதனால் கிரேட் பிரிட்டனுடைய போரிஸ் ஜான்சன் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை வந்து சந்திச்சிருக்கிறார். ஏன்னா இந்தியா ரஷ்யா பக்கம் போயிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு பயம். இந்தியா வந்து ரஷ்யா பக்கம்தான் போகும். இந்தியா வந்து அமெரிக்கா கூட தொடர்பு அங்கே ஐக்கியம் வச்சாலும் அது கூட சேராது. அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இது ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அதனால் கடைசியில் என்ன செய்யும் என்றால் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த சைரஸ் வந்து பிளான் பண்ணினா அவன் பாபிலோனை அழிச்சு போட்டான். அதுதான் இப்பொழுது நடக்க வேண்டியது. ஹேண்ட் ரைட்டிங் வந்து அங்கே எழுதப்பட்டது, அதுக்கு அர்த்தம் சொல்லி ஆகிவிட்டது. தானியல் சொல்லிவிட்டான், முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டது, தேவ ரகசியம் நிறைவேறிவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதுதான் ஓபனிங் ஆஃப் த சீல். அது தானியல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருக்கிறது. இப்பொழுது முத்திரைகள் அந்த அன்லேர்ன் லாங்குவேஜுக்கு மீனிங் சொல்லப்பட்டாய்விட்டது. ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது. யூப்ரட்டிஸ் நதியானது வற்றி போய்விட்டது. இன்னும் சீக்கிரத்தில் அந்த சைரஸ் வந்து இதை பெல்சாத்தார் தலையை வெட்டி போடுவான். பாபிலோன் விழ வேண்டும், வாடிகன் விழ வேண்டும், வாஷிங்டன் விலக வேண்டும். ரஷ்யா அலையன்ஸை வைத்துக் கொள்கிறது. ரஷ்யா ஆயத்தமாக இருக்கிறது. இப்பொழுது உக்ரைன் வார் வந்து நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. கத்தர் மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வந்து அந்த ராஜஸ்ரீ வந்து சொல்லுகிறாள், அவள் அந்த ஃபங்க்ஷனில் பங்கு பெறலை. அவளுக்கு அந்த அருவறுப்பான காரியங்கள், அந்த பாவ காரியத்து மேலே விருப்பம் இல்லை. அவள் தானியல் தீர்க்கதரிசியை பிலீவ் பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. அவள் வந்து சொல்லுகிறாள், உங்களுடைய தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதாம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் கடைசி காலத்திலே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். எலியாவின் ஆவியை உடைய ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். மல்கியா 4:5-6 நிறைவேறிவிட்டது. 7 தூதனுடைய செய்தி தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும் என்பதை அறியாமல் இருக்கிறார். நவீன கிறிஸ்தவ மத தலைவர்கள், இந்த கிறிஸ்தவ மத போதகர்கள், சாபன போதகர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்விதமான ஒரு நேரத்தில் இருக்கும்னு நம்ம பாருங்க. ஆண்டவர் வந்து ஏன் பாபிலோனை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றார். பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், என் ஜனங்களே, நீங்களை வந்து அவளுடைய பாவனுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஏன் வெளியே வாருன்னு சொன்னார்? அது அழிவு வரப்போகுது. பாபிலோனுக்கு அழிவு வருது, நீங்க அதை விட்டு வெளியே வாங்க. அது கன்ஃபியூஷன். அது பாபிலோன்னா கன்ஃபியூஷன், குழப்பமான உபதேசம். இன்னைக்கு மெசேஜில் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துறவங்க இருக்கிறாங்க. கத்துடைய கிருபையினால இந்த செய்தி வந்து குழப்பத்தை தீர்க்கிறதா இருக்கிறது. குழப்பத்தை உண்டாக்குறது அல்ல, குழப்பத்தை தீர்க்கிற செய்தி இங்கிருந்து புறப்படுகிறது. குழப்பத்தில் இருக்கிற மெசேஜ் பிலிவர்ஸுக்கு அதுக்கு தெளிவை ஏற்படுத்துதான் இங்க இருக்கு போற செய்தி. தானியல் அங்க தெளிவை ஏற்படுத்தினான். மற்றவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல, புரியாம குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அது பாபிலோனா இருக்கிறது. நம்ம பாபிலோனை விட்டு ஆண்டவர் ஏன் வெளியே வர சொல்றாரு? அதுக்கு அழிவு வரப்போது நீங்க அழிவுலேருந்து தப்பிச்சு கொள்ளனா வெளியே வாங்க. ஹல்லேலூயா. நம்மளை அழிவுல இருந்து ஆண்டவர் தப்பிச்சு மேல கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. வெட்டிங் சப்பருக்கு நம்ம போறோம். ஆமென். ஏசு கிறிஸ்து அந்த சாபனங்களை விட்டு வெளியே வர சொன்னார். ஏனென்றால் டைட்டஸ் வரப்போறான். டைட்டஸ் வந்து தீத்து ராயன் வந்து அதை அழிக்க போகிறான். அதனால நீங்க வெளியே வாங்க. மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகித்தை விட்டு வெளியே வர சொன்னான். ஏனென்றால் வாதைகள் விழப்போகிறது, எகித்து அழிய போகிறது. அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வந்து மனவாட்டியா இருக்கிறீங்க. யூ ஆர் த கிரேட்டஸ்ட். உலகத்திலே நீங்க தான் மிக பெரியவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் வந்து நம்மை இந்த காலத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன். நமக்கு கிரேட்டஸ்ட் மெசேஜ் கொடுத்திருக்கிறார். எப்படி நம்ம பெரியவர்கள் இருந்தால் நம்ம மெசேஜ் கிரேட்டஸ்டா இருக்கு. நம்ம சாதாரண ஆள் தான். ஆனால் நம்ம விசுவாசிக்கிற மெசேஜ் கிரேட்டஸ்ட் மெசேஜ். அதனால உங்களை வந்து கிரேட்டஸ்டா மாத்து. காட் கேவ் யூ த கிரேட்டஸ்ட் ப்ராஃபட். ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பொல்லாத காலத்தில், இந்த ஈவில் ஏஜ், இந்த பொல்லாத காலத்திலே கர்த்தர் நம்மை விசேஷித்தவளாய் மாற்றியிருக்கிறார். ஏனென்றால் நம்ம விசுவாசிக்கிற செய்தி கிரேட்டஸ்ட் மெசேஜா இருக்கிறது. ஆமீன். அமெரிக்கா 1956 மெசேஜை ரிஜெக்ட் பண்ணது. அதனால மெசேஜை ரிஜெக்ட் பண்ணனால அவங்க சேம் செக்ஸ் மேரேஜ், ஆண்களை ஆண்கள் வாசம் செய்து பெண்களை பெண்கள் வாசம் செய்து சேம் செக்ஸ் மேரேஜ் அவங்க அலோவ் பண்ணாங்க. இந்தியாவில் கூட பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஸ்கூல்ல வந்து பிரேயர் நடத்துவதை கேன்சல் பண்ணாங்க. இப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி அந்த கிறிஸ்டியன் கண்ட்ரி தேவனை விட்டு விலகினாலே, அது பாவத்தில் போனனாலே, அந்த அமெரிக்காவுக்கு அழிவை ஏற்படுத்தும்படியாக ஆண்டவர் ரஷ்யாவை வைத்திருக்கிற. என்னதான் பைடன் சொன்னாலும் புட்டினை மேற்கொள்ள முடியாது, அமெரிக்கா ஜெயிக்க முடியாது, ரஷ்யா தான் ஜெயிக்கும். ரஷ்யா அழிவை ஏற்படுத்தும். ஏனென்றால் அவங்க வார்த்தையை புறக்கணித்தாங்க, வார்த்தையை புறக்கணித்து விட்டு அவங்க வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதுக்கு அழிவு வரும். அந்த இவன் வந்து ராக் அண்ட் ரோல் மியூசிக்கில் இருக்கிறான், பெஸ்ட் லிக்வர், விலையேறப்பட்ட மதுபானத்தை அவங்க குடித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த நேரத்தில் ஒரு ப்ராஃபட் அங்கே காட்சியிலே கொண்டு வருகிறார், அவனுக்கு டெத் சென்டென்ஸ் அங்கே வாசிக்கிறார். இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு இன்றைக்கு எழுதப்பட்டிருக்குது. சுவற்றில் எழுதப்பட்ட கையிருப்பு என்னது? ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த வேர்ல்டு, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன். அது பாபிலோனுடைய அது அழிவாக இருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் வேட்டிகன் சிட்டி, இன்றைக்கு நமக்கு அது வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் அதிக பாவத்தில் உல்லாசத்தில் சயின்டிஃபிக்காக இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் கத்தர் இந்த நாளில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நம்ம எதுக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம்? மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக. வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் ஈச் அதர். ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கு, ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கணும். நம்முடைய பிஹேவியர் வந்து மற்றவங்களுக்கு இடர்களை ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய பிஹேவியர், நம்முடைய கேரக்டர், நம்முடைய ஒழுங்கு கிரமம், அதை பார்த்து மற்றவங்க பக்தி விருத்தி அடையணும். நம்முடைய சபையை பார்த்து இன்னொரு சபை பக்தி விருத்தி அடையணும். இங்கே இருக்க மெசேஜை கேட்டு இன்னொருத்தர் வந்து பக்தி விருத்தி அடையணும். அதுக்கு தான் எல்லாமே, அதுக்கு தான். அதனால் நம்ம ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார்? டு ஹெல்ப் ஈச் அதர், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கத்தக்கதாக. யூபிரட்டிஸ் நதி அவன் திருப்பி விட்டான். யூபிரட்டிஸ் அங்கே அந்த நதியானது அங்கே வறண்டு போய்விட்டது. டைவர்டிங் த ரிவர் பெட். இப்பொழுது அந்த அந்த நதியை திருப்பி விட்டதனால்தான் பாபிலோன் அழிந்து போனது. திஸ் இஸ் வாட் ப்ராட் த ஃபால் ஆஃப் பாபிலோன். அப்பொழுது சைரஸ் அங்கே வருகிறான், அவன் வந்து அழிய போகிறான். அதெல்லாம் இப்பொழுது என்ன செய்ய, அர்மகதோன் யுத்தம் கடைசியாக ஏற்படும் பொழுது அர்மகதோன் யுத்தத்தில் எல்லாமே அழிஞ்சு போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வந்து ராப்சர் கழிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சாட்டன் இப்பொழுது அலையன்ஸ் வைத்து கொண்டு அவன் உலகத்துக்கு முடிவை ஏற்படுத்தும் நேரத்தில் வரும் பொழுது நமக்கு இன்னைக்கு ஹெட்ஸோன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தலைக்கல் ஹெட்ஸோன் வந்திருக்கிறது. நம்ம இன்னைக்கு நம்ம பாடியாக இருக்கிறோம், ஹெட்ஸோன் பாடியோடு இணைக்கப்பட்டிருக்குது. என்ன இணைப்பு? இன்விசிபிள் யூனியன். அதுக்கு தான் நான் டாட் டாட் போட்டிருக்கிறேன். இந்த படத்தில் ஏன் டாட் டாட் போட்டிருக்கேன்னா, அது இன்விசிபிள் யூனியன். சில சபையில் மிஞ்சின நீதிமன்றங்களாட்டும் ஒரே கோடா போட்டுருவாங்க. ஒரே கோடா போட்டால் அவங்க இங்கே இருக்கக்கூடாது. சபை வந்து பாடி, ஜீசஸ் வந்து ஹெட்டு. அவர் புல்லஸாக பேடாக வந்திருக்கிறார். நம்ம அதோடு இன்விசிபிள் யூனியனில் இருக்கோம். ஒரே கோடா போட்டுட்டு சில சபையில் போட்டிருப்பாங்க. பெரிய மிஞ்சின நீதிமன்றம், அந்த பாஸ்டர் ரொம்ப மிஞ்சின நீதிமன்றம் ஆயிட்டார். அவருக்கு ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்துட்டார். அது வெளிப்பாடு பொருந்துதா? அப்படி ஒரே கோடா போட்டிருந்தா நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதா? நீங்கள் அங்கே போயிருக்கணுமே. இப்போ இன்விசிபிள் யூனியன் செய்தி ஏன் கொடுத்தாரு? காணக்கூடாத இணைப்பினாலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளில் நம்ம நேரடியாக இணைக்கப்பட போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். பாபிலோன் விழுந்தது. செவன்த் விஷன்ல அமெரிக்கா அழிந்து போகிறது. அர்மகதோன் யுத்தத்தில் உலகம் எல்லாம் அழிய போகிறது. இப்பொழுது ரஷ்யா வந்து அலையன்ஸை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பர்பிள் கேட்டனை அழிப்பதற்காக அது அலையன்ஸை கொண்டு வருகிறது. செகண்ட் பாபிலோன் அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுக்கு அழிவு வந்திருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். அதனால் அவ்விதமான அழிவு வருவதற்கு முன்னதாக நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும். கையிருப்பு வந்து அங்கே எழுதினது இதோ தானியல் அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். அதே போல் ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மிஸ்ட்ரியும் ரிவீல் ஆகியிருக்கிறது. எல்லா ரகசியமும் வெளிப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. உலகம் வந்து அழிய போகிற நேரம், சீக்கிரமாக அழிய போகிற நேரத்தில் நமக்கு பாதுகாப்பான இடத்தை தரும்படியாக நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அந்த சத்தம் சொன்னது. கம் அவுட் ஆஃப் பாபிலோன். அந்த சத்தம் வந்து இப்பொழுது சொல்லுகிறது, நம்ம வார்த்தைக்கு முரண்பட்ட எல்லா காரியத்திலும் வந்து ஹெட்டோடு இணைக்கப்பட வேண்டும். தலையாகிய கிறிஸ்துவோடு இன்விசிபிள் யூனியனில் நம்ம வந்துடும். ஒரு நாளில் டைரக்ட் யூனியன் வரும். அப்பொழுது நமக்கு நிறைய நேரம் இருக்கும். இப்பொழுது இந்த உலகத்திலே காலம் கொல்பல்லாததாக மாறிக்கொண்டிருக்குது, நாட்கள் கொடிதாக மாறிக்கொண்டிருப்பதனாலே நமக்கு நேரம் இல்லை. அங்கே வந்து நம்ம தேவனோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட நித்திய காலமாக ஐக்கியப்படும் நித்திய சந்தோஷம் நம்முடைய தலைமையில் இருக்கும். அதனால் நம்ம எல்லாரும் கத்திருக்கு நம்ம சோத்திரங்களை ஏறெடுப்போம். கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. யுத்தம் தொடங்கு முன் மத்திய வானம் சுத்தரையாளை கத்தரை வாரும். யுத்தம் தொடங்கு ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவரே சூவை. ஆவி மனவாட்டி வாரும் என்றே இயேசு கிறிஸ்து வருகின்ற இந்த கடைசி காலத்தில் கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கத்தரை குத்தின கண்கள் கண்டு புலம்பிடுமே. தேவன் வருகின்ற வேகத்திலே தேவ பர்வதம் நேசிக்கிற பல்லோக பிதாவே, நேரம் மட்டும் அவருடைய வார்த்தையை தியானித்து த ஃபால் ஆஃப் பாபிலோன் தானியேல் ஐந்தாம் அதிகாரத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகளை தியானித்து அந்த நேச்சுரல் பாபிலோன் ஒரு மணி நேரத்தில் விழுந்து போனது. அவங்க உல்லாசத்தில் இருக்கும் பொழுது அழிவு சடுதியாக வந்தது. அதே போல் இன்னைக்கு இருக்கிற மிஸ்ட்ரி பாபிலோன், அது அழிந்து போக நேரம். அமெரிக்கா அழிந்து போக நேரம். உலகமே அழிந்து போகிற நேரமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அதை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். நாங்கள் ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்ணுகிறோம். அந்த மெசேஜ் எங்களுக்கு கிரேட்டஸ்ட் மெசேஜாக இருக்கிறது. சோபன போதைகள் அதை அறியவில்லை. அவளுக்கு அந்த எழுத்துக்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை. முத்திரைகளின் ரகசியம் அவர்களுக்கு வெளிப்படவில்லை. ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணியிருக்கிறீங்க. இவ்விதமான ஒரு காலத்திலே, இந்த கிரேட்டஸ்ட் மெசேஜ் வருகிற காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்து தருகிறேன். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எங்களுக்கு அவிதமான ஒரு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வருகிறது. உம்முடைய நீதி அது எங்களுக்கு கொண்டு வருகிறது. உம்முடைய நீதியினாலே நாங்கள் தரிப்பிக்கப்பட்டிருக்கோம். எங்களுடைய நீதி அல்ல, உம்முடைய நீதியினாலே தரிப்பிக்கப்படும். ஒரு நாளே கற்புள்ள கன்னியாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் தலையாகிய கிறிஸ்துவை நேரடியாக சந்திப்போம். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்களே உமை காணும் என்ற வாஞ்சையெல்லாம் நாங்கள் சோர்ந்து போயிருப்போம். இப்பொழுது டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுடைய காரியங்களை பார்ப்பதற்கு கூட எங்களுக்கு போதுமான நேரம் இல்லை. ஆனால் அங்கே எங்களுக்கு அதிக டைம் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி எங்கள் மேலே இருக்கும். உம்மோடு, உம்முடைய பசுத்தவான்களோடு கூட நாங்கள் சதாகாலம் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த உலகத்தை ஆளுக செய்வோம், பட்டணத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த சிட்டியை எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீ. கர்த்தாவே, விதமாக நீ நல்லவராக இருக்கிறீ, எங்களுக்காக எல்லாத்தையும் செய்திருக்கிறீ. இப்பொழுது இந்த மெசேஜை கொடுத்து நாங்கள் அதை நேசிக்கும்படியாக சொல்லுகிறேன். உங்களுடைய வார்த்தையை நேசிக்கும் பொழுது அதோடு சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு விதமான எட்டர்னல் பிளஸ்ஸிங் வைத்திருக்கிறீங்க. இந்த உலகத்திலையும் உங்களுடைய வார்த்தையோடு சேர்ந்து எல்லாத்தையும் கூட கொடுக்குறீங்க. முதலாவது தேண்டிய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தாவே, எங்களுக்கு ஹீலிங் ப்ராஸ்பெரிட்டி, அவனுடைய சமாதான சந்தோஷம் எல்லாத்தையும் நீர் கூட்டி தருவீராக. இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருக்கும் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை தருவீராக. எங்கள் மேலே இறக்கமாயிரும், கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஸோ ஜீவான் அவர்களும் வந்து இங்கே பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 336, சாங் நம்பர் 336. எக்கால சத்தம் வானில் துணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்துடுவார். முதல் மூன்று சரணங்கள், முதல் மூன்று சரணங்கள். எக்கால சத்தம்
பிதாமே, நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானித்தோம். இப்பொழுது காணிக்கையினாலே நம்மை கனப்படுத்தி இருக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆஸ்வதிப்பீராக. ஏறப்பட்ட காணிக்கைகளை ஆயிரம் மடங்காக நீர் ஆஸ்வதித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. வார்த்தையை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு அதோடு கூட அவங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு பதில் அளிப்பீராகும். கர்த்தரத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். நாங்கள் வார்த்தையிலே நாங்கள் மகிழ்ச்சியாயிருந்தால் எங்களுடைய இதயத்தின் வேண்டுதலை நீர் எங்களுக்கு அருளி செய்கிறவராயிருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை அவிதமாய் சொல்லி இருக்கிறது. நாங்கள் கவலைப்பட துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே எல்லா நன்மைகளும் கிடைக்கிறது. நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை அவிதமாக ஆசீர்வதிப்பீராக, எல்லாருக்கும் ஹீலிங் அண்ட் சென்த்து தருவீராக, எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் உங்களுடைய தூதர்களால் எங்களை பாதுகாத்து எல்லார் மேலே நீர் இறக்கமாயிரும். மறுபடியும் நாங்கள் மாலை நேரத்தில் கூடி வரும் பொழுதும் அந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட நம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைபடுவீராக, எங்களோடு கூட டீல் பண்ணுவீராக. நாங்கள் உங்களுடைய பிரசன்ஸை அக்சஸ் பண்ணும் பொழுதெல்லாம் அங்கிருந்து எங்களுக்கு பிளஸ்ஸிங் வரட்டும், ஆசீர்வதியும். தொடர்ந்து நடக்க போகிற ஞானசானாரை நீ ஆசீர்வதியும். ஞானசானம் எடுக்கிற பிள்ளைகளை நீ பசுத்தாவினால் நிரப்ப வேண்டும். இன்னும் யார் யாரை நியமித்தீரோ அவர்களெல்லாம் கதவு அடைபடுக்கும்னாக விரைவிலே கூட்டி சேர்ப்பீராக. எல்லா தூதிகான மைமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.